கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய முக்கியமான தலைப்புகளுக்கு கீழ் உரையாற்ற கிடைத்தமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மிக முக்கியமாக மலேக பகுதிகளில் இருக்கின்ற மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனையும் அவர்களுடைய காணி பிரச்சனைகளும் இந்த சபையிலே பல தடவைகள் பேசப்படுகின்றன. இலங்கையிலே உள்ள பல்வேறுபட்ட இன மக்களுக்குள் மலையக தமிழ் தேசிய இனமும் தன்னுடைய வரலாற்று ரீதியான அடையாளங்களோடு வாழ்வதற்கு பல்வேறுபட்ட காலங்களில் அவர்கள் முயற்சி செய்து வருகின்றார்கள். அவர்களுடைய அந்த நிலையான வாழ்வுக்கான காணிகள் இதுவரை வழங்கப்படாமல் மலைகளிலே தங்களுடைய லயன் வாழ்க்கைகளிலிருந்து இன்னும் அந்த மக்கள் விடுபடாமல் இருக்கின்ற ஒரு சூழல் இந்த நாட்டிலே இப்பொழுதும் காணப்படுகிறது. இலங்கையிலே 620 ரூபாய் ஒரு நாளாந்த சம்பளத்தை பெறுகின்ற மனிதன் இருக்கிறான் என்கிற செய்தி இந்த உலகத்திலே தெரியுமென்றால் அது மலையகம் சார்ந்த மக்களுக்குத்தான் என்கிற ஒரு மிக கவலையான விடயத்தை நான் இந்த சபையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக மலையகத்திலே வாழுகின்ற மக்கள் 900,000 மேற்பட்ட மக்கள் நுவரெலியா மாவட்டத்தை அண்டியதாக பதுளை மலையக பகுதிகளிலே வாழுகின்றார்கள். இவர்களுடைய வாழ்க்கை முறையிலே இன்று தேயிலை தோட்டங்கள் தங்களுடைய இயல்பு நிலைகளை மாற்றி வேறு துறைகளுக்கு மக்கள் மாறுகின்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாடு அபிவிருத்தி அடைகிற பொழுது இவ்வாறான துறைகள் மாற்றம் உருவதும் இயல்பானது. அந்த நிலைகள் மாறுகின்ற பொழுது சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் கூட தங்களுடைய தொழில் முயற்சிகளை வெவ்வேறு துறைகளுக்கு மாற்றுகிறார்கள். பெருந்தோட்ட தேயிலை தொழிலாளர்கள் முதலாளிகள் வெவ்வேறு துறைகளுக்கு மாற்ற முயற்சிக்கிறார்கள். இவ்வாறான முறை வருகிற பொழுது அந்த மக்களுக்கு அங்கே சொந்த நிலமில்லை. அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய வகையிலே அவர்களுக்கான வாழ்க்கை சரியாக அமைக்கப்படவில்லை. ஆகவே கௌரவ ஜனாதிபதி அவர்களும் இந்த சபையில் இருக்கிற பொழுது நான் இந்த கருத்தை சொல்வதில் திருப்திப்படுகிறேன். ஏனென்றால் அந்த மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமானால் அவர்களுக்கு நிரந்தரமான காணி துண்டுகள் வழங்கப்பட வேண்டும். உலகத்திலே சொந்த நிலம் இல்லாதவன் வாழ்க்கையில் எப்பொழுதும் தன்னை உயர்த்தி கொள்ள முடியாது. 200 ஆண்டுகளுக்கு மேல் இந்த மண்ணிலே பல்வேறுபட்ட துன்பங்களுக்கு மத்தியில் வந்து குடியேறி இலங்கை என்கிற நாட்டை அழகுபடுத்தியதோடு அதற்காக உழைத்த மக்கள் இன்றைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலையான வருமானத்தை பெற முடியாமல் நாளாந்தம் ஒரு 620 ரூபாய், அதுவும் ஒரு மாதத்திலே 20 அல்லது 18 நாட்களுக்காக தெருவிலே இறங்கி போராடுகின்ற ஒரு சூழல் இருக்கிறதென்றால் இதற்கு ஒரு மாற்று திட்டம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான வீடுகள் வழங்கப்பட வேண்டும். அவருடைய பிள்ளைகள் இப்பொழுதும் கிட்டத்தட்ட 400 படிகள் இறங்கி பாடசாலை செல்லுகின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள். 8 கிலோமீட்டர்களுக்கு மேல் கால்நடையாக சென்று பள்ளிக்கு செல்லுகின்ற மாணவர்கள் மலையகத்திலே இருக்கிறார்கள். இவர்கள் நாளை எப்படி இந்த மண்ணிலே நல்ல பிரஜைகளாக வருவதற்கான வரலாறு அவர்களுக்கு மாறி அமையும், அதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆகவே மலையகத்திலே வாழுகிற மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் பெற வேண்டுமானால் அவர்களுக்கு சொந்த நிலம் வேண்டும். அவருடைய இருப்பதற்கான வீட்டு வசதிகள் உருவாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகள், அந்த பிள்ளைகள் எதிர்காலம் இந்த நாட்டை கட்டி எழுப்பக்கூடிய வல்லமை பொருந்தியவர்களாக தொழில்நுட்ப துறையில், கல்வியினுடைய பல்வேறுபட்ட துறைகளில், கணித விஞ்ஞான துறைகளில் அவர்கள் வளரக்கூடிய ஒரு ஆளுமை ஆற்றல் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இப்பொழுதும் அவர்கள் தொழிலாளர்கள், தோட்ட தொழிலாளர்கள், அவர்கள் இப்பொழுதும் அந்த லயன்களில் வாழுகின்றவர்கள் என்ற நிலைகள் அவர்களுக்கு மாற்றப்பட வேண்டும். ஆகவே தயவு செய்து இந்த சபையினூடாக எங்களுடைய இந்த நாட்டினுடைய ஒரு உழைப்பாளிகளாக, பாட்டாளி மக்களாக இன்றும் வாழுகின்ற, தங்களுடைய வாழ்க்கையை நடாத்துகின்ற இந்த மக்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். இங்கே கௌரவ அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட பேசுகிற பொழுது சொன்னார், மரக்கறி உற்பத்தியிலே அந்த மக்கள் இப்பொழுது பின்னடைவே கண்டிருக்கிறார்கள் என்று. அந்த மரக்கறி உற்பத்தியிலே பின்னிற்கு நிற்கின்ற அவருடைய இந்த விலை மலிவு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. ஆகவே ஒரு காலம் இயற்கை சூழல் அவர்களுக்கு பல்வேறுபட்ட இடர்களை கொடுக்கின்றது. அவ்வாறான இடர்களை மாற்ற வேண்டுமானால் சொந்த காலிலே அவர்கள் நிற்க வேண்டும். அவர்கள் சொந்தமாக உழைக்க வேண்டும். அவர்களுக்கு சொந்த நிலம் வேண்டும். இந்த நிலை இந்த நாட்டிலே உருவாக்கப்பட வேண்டும். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, கௌரவ ஜனாதிபதி அவர்களே, இந்தியா நாட்டிலே இருந்து 200 ஆண்டுகளுக்கு முதல் இவர்கள் பிரித்தானியர்களால் இங்கு கொண்டு வரப்பட்டார்கள். அதே போல பிரான்ஸ் நாடு இந்தியாவிலே சில கொலனிகளை வைத்திருந்தது. அதே நேரம் பிரான்ஸ் நாடு உலகத்திலே இருந்த கருப்பின மக்கள் வாழுகின்ற நாடுகளில் இருந்த மக்களை தன்னுடைய நாட்டுக்கு கூலி தொழிலாளர்களாக கொண்டு சென்றது. அதே போல பிரித்தானியா பல்வேறு நாடுகளில் இருந்தவர்களை தன்னுடைய நாடுகளுக்கு கூலி தொழிலாளர்களாக கொண்டு சென்றது. ஆனால் 100-200 ஆண்டுகள் முடிவதற்குள் அவர்களுக்கெல்லாம் அந்த நாடுகளிலே பிரஜா உரிமை வழங்கப்பட்டு அவர்கள் அந்த நாட்டினுடைய பிரஜைகளாக சொந்த நிலங்களோடு இன்றும் இந்த உலகத்திலே ஒரு நல்ல பிரஜைகளாக வாழுகிறார்கள். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ஒபாமா வரக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டதென்றால் அது ஒரு காலத்தின் மாற்றம். அதேபோல இந்த நாட்டிலே இந்த பிள்ளைகள், மலையகத்திலே வாழுகிற பிள்ளைகள், அவர்கள் உழைத்து வாழுகின்ற சொந்த நிலம் உள்ளவர்களாக, இந்த மண்ணை நேசிக்கின்றவர்களாக மாறுவதற்கு அவர்களுக்கு நிலம் வழங்க வேண்டும். அது ஒரு புதிய திட்டமாக வகுக்கப்பட வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே மிக வினயமாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். மிக முக்கியமாக நீர்வளம், இந்த நீர்வளம் பற்றி இங்கே பல்வேறுபட்ட கருத்துக்கள் பேசப்படுகிற பொழுது இலங்கையிலே 103 ஆற்று படுக்கைகள் ஊடாக இலங்கை நீர்வளத்தை பெறுகின்றது. இலங்கை என்கிற நாடு 103 ஆற்று படுக்கைகளுக்கு ஊடாக பெறுகிறது. இதிலே 7 ஆற்று படுக்கைகள் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய நீர் நிலையை உயர்த்துகிறது. இயல்பாகவே கிளிநொச்சி மாவட்டம் ஒரு நீர்வளம் உள்ள நீரை சேகரிக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அவ்வாறான கிளிநொச்சி மாவட்டத்திலே 7 ஆற்று படுக்கைகள் வருகின்றன. 1 பிரபந்தனாறு ஆற்றுப்படுக்கை, நெத்தலியாறு ஆற்றுப்படுக்கை, கனகராயன் ஆற்றுப்படுக்கை, அக்கராயன் ஆற்றுப்படுக்கை, பல்லவராயன்கட்டு ஆற்றுப்படுக்கை, மண்டைக்கல்லாறு ஆற்றுப்படுக்கை, கலகரப்பை ஆற்றுப்படுக்கை. இந்த ஆற்றுப்படுக்கைகளுக்கு ஊடாகத்தான் பிரபந்தனாறு, பிரபந்தனாறு குளம், கல்மடு குளம், இரணைமடு குளம், அக்கராயன் குளம், கரியாலை நாகப்படுவான் குளம், வன்னேரி தேவன் குளம், புதுமுடிப்பு குளம் போன்ற குளங்கள் இந்த மாவட்டத்திலே நீர் வழங்குகின்ற பெரும் நிலைகளாக காணப்படுகின்றன. அவ்வாறான இடங்களில் கூட மிக முக்கியமாக நெத்தலி ஆற்று படுக்கையினூடாக 35 வீதமான நீர் விரயமாக கடலுக்கு செல்கின்றது. அதேபோல இரணைமடு குளத்திலே இப்பொழுது குளம் திருத்த வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்ற வாரம் கூட எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், எங்களுடைய கட்சியின் தலைவர் சம்பந்தனையா அவர்கள் கூட நேரடியாக வந்து அந்த குளத்தையும் குளத்தோடு சேர்ந்த வயல் காணிகளையும் பார்வையிட்டிருந்தார். அப்பொழுதும் அவர் சொன்னார், இன்னும் இதிலே தண்ணீரை நாங்கள் தேக்க முடியுமா, இதில் இருந்து எவ்வாறு தண்ணீரை வழங்க முடியும், இதற்கான இன்னும் எவ்வளவு ஏக்கர் வயல்கள் இருக்கின்றன, இந்த நிலைகளை அவர் கேட்டிருந்தார். இரணமடு குளத்தின் ஊடாக 41,000 ஏக்கர் நிலங்கள் விவசாயம் செய்யக்கூடிய நிலங்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலே உண்டு. ஆனால் இப்பொழுது காலபோகத்தில் மாரி மழையை நம்பி இரணமடு குளத்திலே இருந்து 21,000 ஏக்கர்களுக்கு மட்டும்தான் நீர் வழங்க முடியும். மிகுதி 20,000 ஏக்கரும் தண்ணீர் வழங்க முடியாது. சிறுபோக காலத்தில் இரணமடு குளத்திலே இருந்து 8,000 ஏக்கர் வரையும் தான் தண்ணீர் வழங்கக்கூடிய வசதி இருக்கிறது. இப்பொழுது 2 பில்லியன் ரூபாய் செலவிலே இரணமடு குளம் திருத்த வேலைகள் நடைபெறுகிறது. இந்த திருத்த வேலை முடிவிட்டாலும் இரணமடு குளத்தின் ஊடாக இன்னும் ஒரு 4,000 ஏக்கர், 8-12,000 ஏக்கர் வரையான காணிகளுக்குத்தான் சிறுபோக நெச்சையை வழங்கக்கூடிய வசதிகள் காணப்படுகின்றது. ஆனால் இரணமடு குளத்துக்கு வருகின்ற கனகராயன் ஆற்றுப்படுக்கையின் நீரிலே 20 வீதமான நீர் கடலுக்கு செல்கின்றது. இந்த நீரை சேமிக்கலாம். இரணமடு குளத்திலே இருந்து கனகராயன் ஆற்றாலே சுண்டிக்குளம் கல்லாறு வரை கடலிலே கலக்கின்ற இந்த நீருக்கு அந்த ஆற்றுப்படுக்கையினுடைய விழுகின்ற பகுதியிலே ஒரு மறிப்பை ஏற்படுத்தி அதிலே இருந்து தண்ணீரை தேக்கக்கூடிய வசதி கூட 1 ஆறுமுகம் திட்டம் என்பதன் ஊடாக ஏற்கனவே இந்த நாட்டில் இருந்தது. அவ்வாறான ஒரு திட்டத்தை கொண்டு வருகிற பொழுது அந்த ஆறுமுகம் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலே யாழ்ப்பாணத்தினுடைய தண்ணீர் பிரச்சனையினுடைய பெரும் பகுதியை முடிவு செய்ய முடியும், பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக உண்டு. இங்கே இரணமடு குளத்தினுடைய வேலை திட்டம், யாழ்ப்பாணத்துக்கான குடிநீர் வழங்குதல் தொடர்பாக இந்த சபையிலே பல்வேறுபட்ட தலைவர்களால் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இருக்கின்ற வளங்களை சரியாக நாங்கள் பயன்படுத்த முயற்சிப்பதில்லை. இருக்கின்ற வளங்கள் வீணே கடலோடு சென்று கொண்டிருப்பதை நாங்கள் யாருமே கருத்திலே எடுத்துக் கொள்வதில்லை. மிக முக்கியமாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவிலே உள்ள மண்டைக்கல்லாறு, இந்த மண்டைக்கல்லாறு கூடாக 65 வீதமான தண்ணீர் கடலிலே சென்று கலக்கிறது. மண்டைக்கல்லாறுடைய கீழே வருகின்ற வன்னேரி குளம், தேவன் குளத்தை நிரம்பிய பகுதியில் மிகுதி தண்ணீர் கடலுக்கு செல்கின்றது. கடல் பெருக்கெடுக்கிற காலங்களில் இந்த மண்டக்கல்லாறு கூடாக தண்ணீர் இந்த தேவன்குளம் வன்னேரி குளத்தினுடைய பகுதிகளை திரும்பி வருகின்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதிகள் உவரடைகின்ற நிலைமையும் காணப்படுகின்றது. ஆகவே இந்த மண்டக்கல்லாறு பகுதியை மறைப்பதன் மூலம் ஒரு பாரிய குளத்தை உருவாக்க முடியும். இதனால் இப்பொழுதே கிளிநொச்சி மாவட்டத்திலே தண்ணீர் வசதி இல்லாத பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவு முழுமையான நிலக்கீழ் தண்ணீரை பெற முடியும். அந்த நிலக்கீழ் தண்ணீரை பெறுவதற்கான ஒரு பெரிய வழிதான் இந்த மண்டைக்கல்லாறு ஊடாக இருக்கின்ற தேவன்குளம் வன்னேரி குளத்தை புனரமைப்பதன் ஊடாகவும் மண்டைக்கல்லாறை மறைப்பதன் ஊடாகவும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும். இது ஏற்கனவே கிளிநொச்சி மாவட்ட நீர்ப்பாசன திணைக்களத்தினால் இதற்கான திட்டம் வகுக்கப்பட்டு 800 மில்லியன் ரூபாவுக்கான 900 மில்லியன் ரூபாவுக்கான ப்ரொபோசல் திட்டம் நிதியமைச்சருக்கு கூட வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முறை வரவு செலவு திட்டத்திற்கு கூட அது கவனத்தில் எடுக்கப்படவில்லை என்பது துரதிருஷ்டவசமானது. அதேபோல பூநகரியினுடைய வடக்கு பகுதியிலே கொக்குடையான் மாராப்பு என்கிற 2 குளங்களை இணைத்து, கொக்குடையான் குளம், மாராப்பு குளம், இந்த 2 குளங்களையும் இணைத்து அதனோடு இணைந்த 7 சிறிய குளங்களையும் இணைத்து பூநகரி குளம் ஒன்று அமைப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டது. இதற்காக 700 மில்லியன் ரூபாய் திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டது. ஆனால் அந்த திட்டமும் கூட இந்த முறை வரவு செலவு திட்டத்திலே இடம்பெறாமல் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டங்கள் கொண்டு வரப்படுகிற பொழுது குடிநீர் வசதியே இல்லாத பூநகரி பிரதேசம் குடிநீரை பெறக்கூடிய பாரிய வாய்ப்பு காணப்படுகின்றது. ஆகவே தயவு செய்து இந்த விடயங்களை இந்த மன்றுக்கு வருகை தந்திருக்கிற துறை சார்ந்த அதிகாரிகள் கௌரவ அமைச்சர்கள் நீங்கள் கவனத்திலே எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சியினுள்ளே இருக்கின்ற பாரிய அளவான நீர்வளத்தை நாங்கள் சேகரிப்பதன் மூலம் அங்கிருக்கின்ற நீர்வளத்தை பேணுவதன் மூலம் இலங்கையிலே இருக்கின்ற 103 ஆற்றுப்படுக்கைகளில் 7 ஆற்றுப்படுக்கைகளை கொண்ட கிளிநொச்சியினுடைய தண்ணீரில் மிகுதியை யாழ்ப்பாணம் அல்ல ஏனைய மாவட்டங்களுக்கு கூட வழங்கக்கூடிய வாய்ப்பு அங்கே காணப்படுகின்றது. அதனால்தான் இந்த ஆற்றுப்படுக்கைகள் அங்கிருக்கின்ற பெரிய வளம், இந்த வளத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டியதும் பயன்படுத்த வேண்டியதும் எங்களுடைய ஒரு மிக முக்கியமான விடயம் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். மிக முக்கியமாக இந்த பூநகரி குளம் கட்டப்படுகிற பொழுது இந்த பூநகரி குளத்துக்கூடாக ஒரு 3 பராஜ் கட்டப்பட வேண்டும். ஏற்கனவே அரியாலையிலும் சுண்டிக்குளத்திலும் தொண்டமானாரிலும் 3 பராஜ் அமைக்கப்பட்டு தான் ஆறுமுகம் திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டங்கள் இந்த நாட்டிலே கொண்டு வரப்பட்டது. அந்த பராஜ்கள் சரியாக அமைக்கப்பட்டாலே நிலக்கல் தண்ணீர் தேக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதே போலதான் இந்த பூநேரி குளம் அமைக்கப்படுகிற பொழுதும் செம்பங்குன்று குடமுருட்டி மண்டைக்கல்லாரில் 3 பராஜ் கட்டுவதன் மூலம் கடல் நீர் திரும்ப நாட்டுக்குள் வர முடியாமல் கிராமங்களுக்கு புக முடியாமல் இந்த பராஜ் தடுக்கக்கூடிய நிலை காணப்படும். அதனால் நன்னீர் நிலத்துக்கடியின் ஊடாகவே அந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அவருடைய விவசாயம் மட்டுமல்ல குடிநீர் பல்வேறுபட்ட தேவைகளுக்கு இந்த நீர்வளத்தை சரியாக பயன்படுத்த முடியும் என்றதும் மிக முக்கியமானது. இந்த ஆய்வுகள் எல்லாம் செய்யப்பட்டும் கூட இது சரியாக கடைபிடிக்கப்படவில்லை. இதைவிட குடமுருட்டி குளம் என்பது இப்பொழுது தேவன்குளம் பன்னேரி குளத்தில் இருந்து போகின்ற மிகுதி தண்ணீர் தேக்கப்படுகின்ற இடம். அப்படியே குடமுருட்டி குளத்திலே தேக்கப்படுகின்ற தண்ணீர் கிளாலி ஊடாக யாழ்ப்பாண குடிநீர் தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வளம் இருக்கிறது. ஆனால் அந்த வளம் சரியாக பயன்படுத்தப்படுவதில்லை. அவை ஒரு வட்டத்துக்குள் நின்று ஒரு சிறிய பகுதிக்குள் நின்று சிந்திக்கிற நாங்கள் இந்த குளங்களை புனரமைப்பது பற்றி எங்களுடைய சிந்தனைகள் அகலமாக செல்வதில்லை. மிக முக்கியமாக கல்மடு குளம் நெத்தலி ஆற்றினூடாக வருகின்ற கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கின்ற நெத்தலி ஆற்றின் படுக்கையிலே காணப்படுகின்ற கல்மடு குளம் இன்னும் 4 அடிகள் உயர்த்த முடியும். அதில் 4 அடிகள் உயர்த்தினால் அதிலிருந்து வெளியாகிற கிட்டத்தட்ட 35% வீணாக கடலுக்கு செல்லுகின்ற தண்ணீரில் 20% தண்ணீரை இந்த குளத்திலே தேக்க முடியும். அவ்வாறு தேக்கினால் அந்த குளத்தினூடாக புளியம்பொக்கனை கலவட்டித்திடல் கண்டாவளை பெரிய குளம் கல்மடு நகர் இந்த கிராமங்களைச் சேர்ந்த பல்வேறு மக்களுடைய நல்ல திறமான ஆணிகளில் வயல் நிலங்களில் வயல் செய்யக்கூடிய பெரிய வசதி உருவாக்கப்படும். இந்த கிராமங்கள் அங்கு வளர்ச்சி பெறக்கூடிய பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பகுதியிலே இந்த நாட்டிலே விவசாயத்துறை வீழ்ச்சியடைந்து செல்கிறது. ஒரு பக்கம் தேயிலை தோட்டங்கள் தேயிலையினுடைய வருமானங்கள் தொழிலாளருடைய வருமானங்கள் இன்மைகள் இங்கே விவசாயத்தினுடைய பெருந்தோட்டத்துறையினுடைய வீழ்ச்சி ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. தென்னந்தோட்டங்களிலே நடைபெறுகின்ற நோய்கள் தேங்காய்களுடைய வீழ்ச்சிகள் நாட்டின் வருமானத்தை வேறொரு திசைக்கு கொண்டு செல்கிறது. விவசாயத்தையே நம்பியிருக்கின்ற அடிப்படை விவசாயத்தையே கொண்ட மக்களுடைய நீர்வளங்கள் சரியாக பேணப்படாமையினால் அந்த நீர்வளங்கள் கூட எங்களிடம் எங்களுடைய மக்களுக்கு பயன்படாமல் செல்கின்றது. ஆகவே இந்த வளங்கள் சரியாக இனங்காணப்பட வேண்டும். இவை சரியாக இனங்காணப்படுகிற பொழுது இவற்றினூடாக அந்த மக்கள் கூடிய பயன்களை பெற முடியும் என்பதையும் நான் இந்த இடத்திலே திடமாக சொல்ல விரும்புகிறேன். அதே போல கிளிநொச்சியினுடைய வட்டக்கச்சி மாயவனூரிலே ஒரு புழுதியாற்று குளம் இருக்கிறது. இந்த புழுதியாற்று குளத்தினுடைய புனரமைப்பு ஏற்கனவே 1995 கரைச்சி கிழக்கு பல்லவ கூட்டுறவு சங்கத்தினால் அந்த குளம் முதன் முதல் புனரமைக்கப்பட்டது. அவ்வாறு புனரமைக்கப்பட்ட குளம் பிற்பாறு அந்த குளத்தை யாருமே பராமரிக்காத வகையிலேயே காணப்பட்டது. இப்பொழுது அந்த குளத்தில் இருந்து ஏற்று நீர்ப்பாசனம் மூலம் மாயவனூரில் உள்ள 100 குடும்பங்களுக்கு தோட்டச் செயல்களுக்காக தண்ணீர் வழங்குகின்றார்கள். ஆனால் அந்த குளம் இன்னும் 4 அடி தண்ணீரை தேக்கக்கூடிய அளவில் அந்த குளத்தை புனரமைக்க முடியும். அவ்வாறு புனரமைத்தால் கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் நிலங்கள் சிறுபோகம் செய்யக்கூடிய தண்ணீரை அந்த குளத்திலிருந்து வழங்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இந்த நிலைமை அங்கு உருவாக்குவதற்கு இந்த குளங்கள் புனரமைக்கப்பட வேண்டும். இவ்வாறு கிளிநொச்சியிலே பல்வேறுபட்ட குளங்கள் புதுமுறிப்பு குளம் அக்கராயன் குளம் பன்னேரி குளம் புழுதியாற்று குளம் கல்மடு குளம் இரணமடு குளம் பிறவந்தனாறு குளங்கள் வயல்களுக்கு நீர் வழங்குகின்ற நீர்ப்பாசனம் வழங்குகின்ற பெரிய ரிசோர்ஸ் பெரிய நீர்வளங்களை கொண்ட பிரதேசங்கள். இந்த இடங்கள் சரியாக இனங்காணப்படுகிற பொழுதும் இவற்றுக்கான திட்டங்கள் வகுக்கப்படுகிற பொழுது மாவட்டத்தினுடைய நீர் தேவை மட்டுமல்ல மக்களுடைய நீர் தேவை மட்டுமல்ல அயல் மாவட்டத்துக்கான நீர் தேவையை கூட பூரணமாக பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு வளர்ச்சிகள் அங்கே காணப்படுகிறது என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்து யாழ்ப்பாண மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 1000 குளங்கள் இருக்கின்றன. யாழ்ப்பாண மாவட்டம் கிட்டத்தட்ட கடலோடு சமனாக இருக்கின்ற ஒரு பிரதேசம் சுண்ணாம்பு கற்பாறைகளை கொண்ட பிரதேசம். அவ்வாறான யாழ்ப்பாண மாவட்டம் தீவகம் இன்னும் வித்தியாசமான வரையறையை கொண்டது. தீவகத்திலே வேலனை, ஊராத்துறை, நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவுகளை கொண்ட இந்த பிரதேசங்களில் கடலோடு சூழ்ந்திருக்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கான குடிநீர், நல்ல நீர் அங்கு கிடைப்பதில்லை. அவ்வாறான இடங்கள் இருந்த குளங்கள், பல குளங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. மண்டதீவிலே நல்ல தண்ணீர் உள்ள செம்மண் தோட்டங்கள் இப்பொழுதும் கடற்படையின் வசம் இருக்கிறது. கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இருக்கிற பொழுது நான் இதனை தெரிவிக்க விரும்புகிறேன். மண்டதீவு என்பது அந்த மக்கள் வாழ்கின்ற யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்ற யாழ்ப்பாண நகரத்தோடு அண்டி இருக்கின்ற ஒரு கிராமம். அந்த மண்டதீவிலே செம்மண் தோட்டங்கள் காணப்படுகின்ற அந்த இடம் குடிநீருக்கான நன்னீர் உள்ள பிரதேசம். அந்த இடம் இப்பொழுதும் அந்த நன்னீருக்காக கடற்படையினர் தங்களுடைய வசம் வைத்திருக்கிறார்கள். அந்த மக்களிடம் அந்த காணிகள் இன்னும் வழங்கப்படவில்லை. அதே போல மண்கும்பான், அல்லப்பட்டி, புளியங்கூடல், சரவணை போன்ற இடங்களிலே நல்ல குடிதண்ணீருக்குரிய சிறு சிறு வளங்கள் அங்கே காணப்படுகின்றது. இதனை விட தீவகத்திலே காணப்படுகின்ற பல்வேறு இடங்களில் இருக்கின்ற குளங்கள் புனரமைக்கப்படுகிற பொழுது, சிறு சிறு குளங்களில் நீர்கள் தேக்கப்படுகிற பொழுது, அங்கே நீர் தரைக்கீழாக சுண்ணக்கல் பாறைகளுக்குள் இறக்கப்படுகிற பொழுது அந்த குடிதண்ணீர் பிரச்சனை, நல்ல நீரை பெறுகின்ற தன்மை அங்கே உருவாக்கப்படும். நெடுந்தீவிலே கூட 1963 கொரியா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தது. கொரிய நாட்டுக்காரர் 63 நெடுந்தீவிலே ஆய்வு செய்திருந்தார்கள். 6 இடங்களில் 200 மீட்டர் நீளமும் 100 மீட்டர் அகலமும் கொண்ட, 6 மீட்டர் ஆழமும் கொண்ட குளங்களை வெட்டி உருவாக்குதல், அதனூடாக நெடுந்தீவிலே கிடைக்கின்ற மழை நீரை பூரணமாக இந்த 6 குளங்களுக்குள் இறக்குவது. இறக்கினால் இந்த கற்பாறைகளுக்கூடாக இந்த நீர் கடலை அரித்து செல்லுகின்ற பொழுது அங்கே குடிநீருக்கான தன்மை, நல்ல நீரை உருவாக்கக்கூடிய சூழல் வருமென அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள். இதனைத்தான் இப்பொழுது கூட கிளிநொச்சி மாவட்டத்திலே விடுவிக்கப்படாமல் இருக்கின்ற இரணதீவு, அந்த இரணதீவு கிராமத்தில் இருக்கின்ற பாரம்பரியம் மிக்க 300 ஆண்டுகள் பழமை மிக்க தேவாலயம் ஒன்று அங்கே காணப்படுகிறது. அந்த கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு கீழே பெரிய அண்டர் கிரவுண்ட்ல தண்ணீரை தேக்கக்கூடிய தண்ணீரை, மழை நீரை தேவாலயத்துக்கு கீழே தேக்கித்தான் அந்த இரணதீவில் உள்ள மக்களுக்கு தண்ணீர் வழங்கினார்கள். இப்பொழுதும் நேரடியாக நீங்கள் யாரும் அதை பார்க்கலாம். அவ்வாறான திட்டம் இலங்கையில் எங்கேயுமே இல்லை. அந்த 300 ஆண்டுகளுக்கு முதல் என்னை சிந்தித்தவர்கள் ஒரு நாட்டின் உதவியோடு அந்த தேவாலயத்தினுடைய அடியிலே முழுமையான ஒரு குளமாகவே சிமெண்டினால் கட்டி அந்த ஆலயத்தினுடைய மேலே விழுகின்ற தண்ணீர், அருகில வருகிற தண்ணீரை அதற்குள் தேக்கி அந்த தீவு முழுவதும் கோடை காலங்களில் இரணதீவுக்கான குடிதண்ணீரை வழங்கினார்கள். அதே மாதிரியான கொங்கிரீட் குளங்கள், நிலத்துக்கடியிலான கொங்கிரீட் குளங்களை அமைப்பது தொடர்பாக கொரியா ஒரு
காலத்தில்.
ஆகவே இது ஒரு மிக முக்கியமான திட்டங்கள். இந்த திட்டங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் அந்தந்த பிரதேசங்களிலே உள்ள மக்களுடைய குடிநீர் பிரச்சனைகள் மிக இலகுவாக தீர்க்க முடியும். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற குடிநீர் பிரச்சனை, யாழ்ப்பாணத்திலே தண்ணீருக்குள் எண்ணெய் என்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் யாழ்ப்பாணத்திலே குளங்கள் புனரமைக்கப்பட வேண்டும். யாழ்ப்பாண நகரத்திலே இருந்த புல்லுக்குளத்தை அப்பொழுது இருந்த ஒரு அரசியல்வாதி கடைகளை கட்டி அதனை இல்லாமலே செய்து விட்டார்கள். இன்று அந்த குளத்தையே காண முடியவில்லை. இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே பல வழுக்கியாறு போன்ற பல ஆறுகள் இப்பொழுது மூடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. இவை புனரமைக்கப்பட்டால், பல்வேறு குளங்கள் புனரமைக்கப்பட்டால் யாழ்ப்பாணத்து நீர் அவ்வாறு தேக்கப்படும். தேக்கப்படுகிற பொழுது அந்த சுண்ணக்கல் பாறைகளுக்குள் தண்ணீர் இறங்கினாலே யாழ்ப்பாணத்தின் நீர் குடிநீருக்கான நல்ல நீராக மாற்றப்படும். ஆனால் அந்த திட்டங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. அதே போல நான் இறுதியாக ஒன்று, விவசாயிகளுடைய மானியம் வழங்கலில் ஒரு இடைஞ்சல் இந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது. விவசாயிகளுக்கான உரமானியம் வழங்கப்படுகிற பொழுது அவர்கள் இம்முறை கிராம அலுவலரிடமும் கையொப்பம் பெற வேண்டும் என்ற ஒரு நிலை வழங்கப்பட்ட பொழுது விவசாயிகளுடைய கமக்கார அமைப்புகள் புறக்கணிக்கப்பட்டன. அவ்வாறு புறக்கணிக்கப்பட்டதால் பல பேர் அந்த உரமானியங்களை பெறுவதில் இடர்பட்டார்கள். ஆனால் பிற்பாடு அதனை ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதப்பட்டு, உரிய அமைச்சருக்கு கடிதம் எழுதப்பட்டு கொஞ்சம் மாற்றங்கள் செய்தார்கள். ஆனாலும் ஒரு விவசாயம் செய்யப்படுகிற பொழுது, இந்த முறை மழை பிந்தி இருக்கிறது, இவ்வளவு காலமும் மழை ஓரளவுக்கு புரட்டாதிய எப்பசியிலே புழுதி விதைப்புக்காக பெய்ய வேண்டிய மழை இம்முறை நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் மழையே தொடங்கி இருக்கிறது. ஆகவே மழை பிந்தியதால் அவருடைய விவசாய செய்கையும் பிந்தி இருக்கிறது. ஆகவே அடுத்த முறை சிறுபோகம் இன்னும் பாதிப்பை தரக்கூடும். இம்முறை பெய்கின்ற மழையை நம்பித்தான் காலபோகத்தை கூட இந்த விவசாயிகள் செய்வார்கள். காலபோகத்துக்கு இந்த தண்ணீரை வழங்க வேண்டிய சூழல் உருவாக போகிறது. மழை குறைவாக இருந்தால் சிறுபோகம் கூட இந்த நாட்டிலே பாதிப்பை கொண்டு வரும். ஆகவேதான் இந்த விவசாயிகள் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும். உரிய நேரம் அவர்களுக்கு மானியம் வழங்கப்பட வேண்டும். அவருடைய காணி பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு நிமிஷம், கிளிநொச்சி மாவட்டத்தில் கூட அவர்களுடைய தண்ணீர் பங்குகள், குடும்ப பங்குகள் இப்பொழுது 53 ஆண்டிலே குடியேற்றப்பட்டவர்கள் திருமணம் செய்து அவருடைய பிள்ளைகள் மூன்றாவது சந்ததி வந்திருக்கிறது. ஆனால் இன்னும் அந்த தண்ணீர் பங்குகள் மாற்றப்படவில்லை, காணிகள் பிரித்து வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலைகளுக்கான தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.
நன்றி. ஆனரபிள் ஏ விஜயதுங்க.
முலாசனை கணேசன் அப்பே மந்திரி துமணி விசேஷம் அத வாரி மார்க்க மாறலி வழிகரம் அந்த பரிசுராமத்தின் சாசியாக்தியும் நமக்கு இதாமத் சீமித்த காலையில் பிரிச்சு விசேஷம் அவதானம் கொண்டோம். மெனிக் கர்மா சம்பந்தம் லட்சத்தி சுனப்பம்னா ஜீவனப்பாக இத்தியாசம் அங்கித்தான் பரம்பராக அனுசரிப்பாயத்தின் மெனிக் வியாபாரே மெனிக் சம்பத் ரகாண்ட மங்கித்தான் சாம்ராஜ்யம் கட்டகுல்லதீனோ யோகம் பகுகி இத்தியாசே கத்தோ விசேஷம் வெவ் அமுனித்தரான் நிமை கங்கா அல்லதுல ஜந்து சூத்திர தாபுனிசா மங்கித்தான் அதிகாரி ஜனதோ நீதி சம்பாதனைக்கல்ல ஏவா மெடபவத்தான் கடத்துக்கல பரிசர தூசணம் பேரா கத்தா ஏவகையும் பரிசர தூசணம் பேரா கண்ண கொட்ட பாரம்பரிக அரு திதா துந்தா தாஸ் கானக் கங்காவில் பெஹலா வெள்ளிட்டிக்காக் கரலா வெள்ளிட்டிக்காக போ தாள இல்லாட்டிக்கு தாள பொடி சுழு தலங்மெனி மெனிக் லபாகனி மினிசா ஏ ஜனதாவோட மகிதன் பசங்க விசேஷ கார பலகால எத்தனும் கண்டிக்க மகிதன் மே சம்பந்த சாகச்சாக்கல அப்படி அதுக்காரு ஜனாத்துமா இயே சாகச்ச பொருந்தும் அப்படி மேக வியாபூர்த்தி அக்கத்தில் இருபத்தினா அப்படி வியாபூர்த்தி இருபத்துக்கலாம் மகிதன் சம்பாதிக்க கருத்து பாவா இதுவா பொருந்தும் ஏவா மங்கித்தான் லோகே மெனிக் ஜாத்தி அந்த விந்தபலி தீன்னே தாய்லாந்து மிக தீனோனி லங்கா ரத்னபுரி வகை நகரே மங்கித்தான் ஏகடா தான் அப்பே ஜனாத்துமா மெனிக் கர்மாந்த மாத்திரி கடத்து கண்ணோம் மங்கித்தான் ஆரம்பகிரியும் கடத்து கண்ணோம் மங்கித்தான் லோக வெடிம வண்ணா மெனிக் கம்பெனி ஸ்ரீலங்கா திஸ்துந்தா கிட்ட வெடிகான மங்கித்தான் மேக ஜீவனோபாயம் மேனக்கொட்ட லங்காய மே எம் என் நீதி சா மெனிக் ஹிகனிசா வியாபாரிக்கு கீழ விசேஷம் மெடகஸ்துவரி பிரதேச கீழ மெனிக் விசால சங்கையாக துகர் ஏனா துகர் மேரட்டி கப்பல் ஒப்பதால் தாஸ்கன் ரஸ்தால் தபாஜில பிட்டாட்டர் எவ்வா நமு டொலர் தேசியாய் மங்கித்தான் பது அயக்கலி மேனக்கொட்ட சீட்ட பகலாக பது அயக்கிரியம் நிசா அப்பே வியாபாரிக்கோ தாய்லாந்து
தாய்லாந்து
அப்படி விசால ஆதாயமா கஹிமி இல்லா தீரும் எவ்வளவு ஜாத்தியந்த ரெண்டு மத்தியத்தனி அக்கற தாய கத்தபுரம் அக்கற வெங்கல இத்தியாசம் இல்ல மெயின் ஒக்கட்டு மங்கித்தானே கட்டுக்கொடுத்து வரம்ப அப்பே உதத்தி ஜனத்துவம் வந்து அண்ணேட்டு எவகையும் பலப்பட்ட லபாகனியம் மங்கித்தான் விசால அப்பாது வத்தீரும் கல்யாணம் மாச அத்தியாக்கேனோ மாச துணக்கேனோ நீதி எப்பவும் வெடி இசல பலப்பட்ட துணை ரத்னபுரம் நகர் மாதிரி அது கொலம்பட்டு என்ன தோணி பெட்டகிரியை வளனோ இத்தியாச பெட்டகிரியை வளர தோணி நமக்கு ஏனிசா நீதி வெடினுசா அது மெனிக்கர்மாண்டி ஜீவத்தை விசாரி பிடித்த மங்கித்தானே தமங்க ஜீவனோபாய அஹிமீன் தத்துவத்தை பத்திராத்தின விசேஷம் கலுகங்கை அத்திரு கங்காவில் நமக்கு என்ன தோணி பவுகி ரஜ்யக்கால நமக்கு என்ன தோணி சீன சமாகமட்ட மெனிக்கர்ன அவசியம் ஜனவரி மாசம் ஜீவத்தை படங்காண்டு தோணி மங்கிட்டே அப்பே மெச்சுவன பிரகாசம் பிரகாசம்
நேவத்தார்
அப்படி ஜனங்களே பேசினோம் பீட்டர் சமாகம் மீ வியாபாரி திண்டனமு ஏக கவதா திருநாடு மெய் ஏகதா ஜனாத்துமா பியோர கண்ணகு பை திஸ் லட்சம் ஜனதா வினுவின் தேசபாலஜன் ஹரியட அப்படி ஏகட கிசிசி பீட்டர் சமாகங்கள
இத்துதி ஸ்தோதி கரு லக்ஷ்மண் வசந்த பிரேமா
சொன்னாரூட கரு மந்திரி துமுனி மமித்தனும் அது வெவிலி கர்மாந்த அமாத்தியான் ஹட்டிட்டாத் இவகே மகாவலி சங்வர்தன அமாத்தியான் ஹட்டிட்டாத் குசிகர்ம அமாத்தியான் ஹட்டிட்டாத் இவகேம் அது மிம அவஸ்தாட்டு விவாதத்து சகபாகியம் சொந்தா அவஸ்தாவுக்கு லபியம் வாரி மார்க்க அமாத்தியான் ஹட்டிட்டாத் மே கார்க சபா அவஸ்தாவுக்கு சகபாகியம் லபியம் பிலுவது மன் சத்துரு வீடுமா விசேஷ வசியம் வங்கித்தனவா அது வெவிலி கர்மாந்த கௌரவ மாத்தி நவீன் திசானக மெத்துமாகி பிலுதரு கதாவின் பசுவ ஜெயந்த சமரீடு கௌரவ மந்திரித்துமா மேம சபாவில் கருணு கண்ணாவா கித்திரிபாத் கிறார் தே சம்பந்தவர் මම හිතනවා ශ්‍රී ලංකාව කියන්නේ තේ අපනයනෙන් හතරවෙනි ස්ථානයේ නිෂ්පාදනයේ හතරවෙනි ස්ථානයේ තියෙන රටක්. ඒ වගේම අපනයනෙන් තුන්වෙනි ස්ථානයේ තියෙන රටක්. රබර් ගත්තාම අපි ලෝකයේ රබර් නිෂ්පාදනයේ හතරවෙනි ස්ථානයේ තියෙන රටක්. හැබැයි අපනයනෙන් තිස්වෙනි ස්ථානයේ තියෙන රටක්. ඒ වගේම පොල් ගත්තාම අපි ලෝකයේ පස්වෙනි ස්ථානයේ තියෙන රටක්. හැබැයි අපනයනෙන් අපි දහවෙනි ස්ථානයේ තියෙන රටක්. එතකොට අපිට තියෙන ප්‍රශ්නේ තමයි තේ රබර් පොල් කියන මේ බැවිලි භෝග, විශේෂ වශයෙන් බැවිලි භෝග රඳා පවතින්නේ ස්වභාවික කාලගුණය, ඒ වගේ දේශගුණික විපර්යාස වගේ දේවල් වල තමයි මෙව්වා රඳා පවතින්නේ. ඒක අපි කාටවත් නැහැ කියලා කියන්න බෑ. ඒ වගේම අපේ ගරු ඇමතුම ඉස්සෙල්ලා කිව්වා වගේ ස්වභාවික විපත්, ඒ වගේම දේශගුණය උඩ තමයි මෙම නිෂ්පාදනයන්වල, මෙම වැවිලි භෝගවල රඳා පැවැත්ම, ඒ වගේම නිෂ්පාදනය රඳා පවතින්නේ. එනිසා මම විශ්වාස කරනවා අද ඔබතුමා කිව්ව ආකාරයට මේ තේ රබර් පොල් කියන එකෙන් තේ ගැන ඔබතුමා ඉතා දීර්ඝ විස්තරයක් කතා කරලා කිව්වා. එතුමා ඉතිහාසෙට එක් වෙනවා කියලා අඳුම තේ නිෂ්පාදනය කරපු ඇමතුරයා හැටියට. හැබැයි මම ඔබතුමාට පැහැදිලි එකක් කියන්න ඕන, මේ තේ නිෂ්පාදනයෙන් අපේ අමාත්‍යංශයට තියෙන සමාගම් කීපයක් පමණයි. ඒ වගේ කුඩා තේ වතු සංවර්ධන අධිකාරිය තියෙන්නේ අපේ අමාත්‍යංශයට. හැබැයි ඒ අමාත්‍යංශය තුලින් වෙනත් අමාත්‍යංශයකට අනුකුත් ප්‍රධාන පෙළේ වැවිලි සමාගම් අයිති වෙලා තියෙනවා. ඇල්කඩුව වැවිලි සමාගම, ඒ වගේම රාජ්‍ය වැවිලි සංස්ථාව, ඒ වගේම ජනවසම වගේ දේවල් අයිති වෙන්නේ අපේ අමාත්‍යංශයට නෙමෙයි. නෑ, ඒ නිසා අපිට සමස්තයක් වශයෙන් කියන්න බෑ. මේක තමයි රාජ්‍ය වැවිලි සංස්ථාවේ අලාභය, මේක තමයි අනිකුත් අමාත්‍යංශ අලාභය කියලා කියන්න බෑ. ඒ නිසා මම හිතනවා ඔබතුමාගේ තර්කය පදනම් විරහිතයි අපේ ඇමතුමා පිළිබඳව ඉව කරුණත් එක්ක. මම තව කරුණක් කියන්න.
ජයන්ත සමරවීර මන්තුමා,
මගේ නම කියලා පිළිතුරු මැදීම ගැන ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. මම කිව්වේ ගරු නියෝජ්‍ය ඇමතුමනි, ඇමතුමත් ඉන්නවා. සමස්තයක් හැටියට ඒ කර්මාන්තය අද මූණ දීලා තිබෙන ඛේදවාචකය ගැන.
නෑ නෑ, ඒක තමයි මන්ත්‍රීතුමනි, මම
ස්තුතිමත්.
නෑ, මම කියන්නේ ඒක සමස්තයක් වශයෙන් අපේ අමාත්‍යංශයට තියෙන අහවල් සමාගම් පාඩුවයි, අහවල් කුඩා තේවල් සංවර්ධන අධිකාරිය අසාර්ථකයි කියලා කිව්වනම් අපිට ඒකට උත්තරයක් තියෙනවා. හැබැයි අපිට උත්තරයක් කියන්නේ කොහොමද වෙනත් අමාත්‍යංශයකින් කරුණාස සම්බන්ධව අපේ ඇමතුමාට දෙන උත්තරේ දෙන්නේ කොහොමද? ඒ සම්බන්ධයෙන් මම ඔබතුමාට වටක් කරා. අනිත් එක ඔබතුමා කිව්වා තබර් පරිශන ආයතනය හා ඒ වගේම තේ පරිශන ආයතන සම්බන්ධයෙන් සේවකයෝ 110කුත් සේවකයෝ 73කුත් ඉවත් කළ තියෙන බව. මම පැහැදිලිව කියන්න කැමතියි මේ සම්බන්ධයෙන් ගරු වාසුදේව නානායක ඇමතුමත්, අපි ගරු රංජිත් සොයිස ඇමතුමත් පහුගිය බදාදා පාර්ලිමේන්තුවේ සභාව කැලතමේ විවාදයක් ගෙනාවා. ඒ සභාව කැලතමේ විවාදයේදී පැහැදිලිව අපි ඉදිරිපත් කරා ඔබතුමා කැබිනට් පත්‍රිකාව බලන්න. ඒ පත්‍රිකාවේ පැහැදිලිව තියෙන්නේ ගරු ඇමතුමා ඉදිරිපත් කරන කැබිනට් පත්‍රිකාවක් මේ කට්ටිය රැසියාව දෙීම අත්‍යවශ්‍යයි කියන කැබිනට් පත්‍රිකාවක් තමයි ඉදිරිපත් කරලා තියෙන්නේ. ඔබතුමාලගේ තියෙන එක බලන්න. ඒක ඇත්තේ නැහැ කැබිනට් පත්‍රිකාවේ පක්ෂාව දෙන්න එපා කියන එකක් ඇත්තේ නැහැ. මේකට ස්ථිර කරන්න කියන එක තමයි එතුමා ඒක දක්වලා තිබ්බේ. නැහැ තියෙනවා. මම ඒක ඉදිරිපත් කරා ඉතින් සභාගත කළා. ඉතින් වාසුදේව නානායක ඇමතුමත් එක්ක වුණා, රංජිත් සොයිස ඇමතුමත් එක්ක වුණා. අපේ අමාත්‍යංශ ඇමතුමාගේ ප්‍රශ්නයක් ඇත්තේ නැහැ කියලා. එතකොට මේකට රාජ්‍ය කළමනාකරණ සේවා දෙපාර්තමේන්තුවත් ඒ වගේම මුදල් අමාත්‍යංශයත් විරුද්ධ වුණා මෙයාලට මේක දෙනවට. ඇමතුමාගේ අනුමැතිය දැම්මට ඒ මුදල් අමාත්‍යංශය රාජ්‍ය කළමනාකරණ සේවා දෙපාර්තමේන්තුව විරුද්ධ වුණා. මේකට ස්තුති කරනොත් පූර්වාදර්ශයක් කරන අනිකුත් සේවකෝ සීලුම දෙනවා ස්ථිර කරන්න කියලා. ඒ නිසා තමයි දුන්නේ ඇත්තේ. ඒ නිසා අපි සාකච්ඡාවක් පැවැත්තුවා ඉල්ලා සිටියන්.
ඔබතුමාලගේ උපාලි මාරසිංහ ලේකම්තුමා තමයි රබර් පර්යේෂණ ආයතනයේ තේ පර්යේෂණ ආයතනයේ සභාපතිවරයා අමතා අධ්‍යක්ෂවරයා අමතා මේ ලිපිය නිකුත් කරලා තියෙන කැබිනට් පත්‍රිකාව මත පදනම්ව. ඒකෙන් තමයි කියන්නේ,
ඒකෙන්
තමයි කියන්නේ මේ ස්ථිර වෙච්ච සේවකයන්ව අනියම් පදනමට පත් නොකළොත්, ඒ සඳහා තේ පර්යේෂණ ආයතනයත් රබර් පර්යේෂණ ආයතනයත් දරන්න ඕන වැය බර ඒ අයට පුද්ගලිකව දරන්න කියලා.
ඒක අපි පිළිගන්නවා ගරු මන්ත්‍රීතුමනි. හේතුව ඒකට මුදල් අමාත්‍යංශයත් කළමනාකරණ සේවා දෙපාර්තමේන්තුවට අනුමැතිය දුන්නේ නැති නිසා වැවිලි කර්මාන්ත අමාත්‍යවරයා හැටිය එතුමා කිව්වා මේක අපිට දැන් ගන්න බෑ මේ වක්කීම ඒ නිසා මේක සභාපතිතුමාට මේක ස්ථිර කරනවා ඒකට මේක දැනුවත් කරන්න කියලා ඒ නිසා තමයි උපාලි මාර්සිංහ ලේකම්තුමා මේ සම්බන්ධයෙන් චක්‍රණය කියලා නිකුත් කරේ ඒ අරින්න මම හිතනවා හෙට වුණත් ඔබතුමාලා සාකච්ඡාවටින් අපි ආරාධනා කරා වාසුදේව නායක කරමුතුම එනවා කියලා කිව්වා රංජිත් සෝෂ හැමුතුම එනවා කිව්වා එතුමත් එක්ක සාකච්ඡා කරලා මේ පස්සේ විසඳන්න එතුමා නැවතෝරක් ඕන නම් කැබිනට් පත්‍රිකාවක් යොමු කරයි මේ සම්බන්ධව අපේ කිසිම අවශ්‍යතාවයක් නැත්තේ නෑ මේ සේවකයෝ පාට ඇදලා දාලා ඒ සේවකගේ රැකේ ස්ථිර බව අහුස කරන්න ඔබතුමාගේ ප්‍රශ්නවලට උත්තර දෙන්නොත් මට ඔව්
කල්තැබී විවාදයේදී තෝ වගේ උත්තර දුන්න ඔබතුමාට ඒක අවශ්‍යතාවය තියෙන බව පේනවා ඉතින් අපි කියන්නේ මේ 2014 ඔක්තෝබර් මාසේ ස්ථිර වෙච්ච සේවකයෝ කරු ජනාධිපතිතුමාත් ඉන්නවා 2014 ඔක්තෝබර් මාසේ ස්ථිර වෙච්ච සේවකයෝ මෙතන ඉන්නේ අවුරුදු 16 17 15 18 අනියම් ආදේශ සහ කොන්ත්‍රාත් පදනමින් හිටපු සේවකයෝ උපාධාරීන් 3 දෙනෙකුත් ඉන්නවා ටී ආර් ආර් අය එකේ ආර් අය එකේ තියෙනවා ඒ
අය ඔව් මේකේ මූලික ප්‍රශ්නේ විනාඩි තප්පර 30ක් වම නැයි මූලික ප්‍රශ්නේ මේ කට්ටිය ස්ථිර කරලා තියෙන්නේ කාඩරකින් තොරව ඉතින් මේ ස්ථිර කරන්න බෑ එහෙම නමුත් ඒකට ඇලකේෂන් එක ලැබිලා නැහැ ඉතින් ඇලකේෂන් එක ලබා ගන්න මම කැබිනට් පේපර් එකක් ඉදිරිපත් කරා ඒ ඇලකේෂන් එක අපිට ලැබුණේ නැහැ ඉතින් නැවතත් අපිට මැනේජ්මන්ට් සර්විසස් එකෙන් කියලා තියෙන්නේ අර පරණ තනතුරු වලට රිවර්ට් කරන්න කියලා ඉතින් ඇලකේෂන් කාඩ් පොසිෂන් එක නැතුව කවුද ස්ථිර කරන්නේ ස්ථිර කරලා තියෙනවා ඒකයි ප්‍රශ්නේ
මහින්ද රාජපක්ෂ ඔබතුමා
කතා කරන්න ඔබතුමා කතා කරන්න
ගරු
ඔබතුමා කතා කරන්න
මුලාසනට
ඔව් කතා කරන්න එමන්තුමා කතා කරන්න ඔබ මයින්දාන අලුත් ගම
මුලාසනේ සභාපතිතුමනි මේ වැවිලි කර්මාන්තතුමාගේ අවධානය අතිගරු ජනාධිපතිවත් මේ මුලාසනේ ඉන්න නිසා ජනාධිපතිතුමනි මේ දවස්වල වතු කරේ ආගමික නායකයන් 1000ක් ඉන්දියාවට යනවා ඒක හැම වර්ෂයකම යනවා මුස්ලිම් බැතිමතුන්ට විශේෂ සහනයක් දෙනවා දිගම්බර මහතුමාත් දන්නවා ඇති ඒ නිසා ඒ ද්‍රවිඩ බැතිමතුන්ටත් ඉන්දියාවට යනකොට රජය මගින් සුවිශේෂී සහනයක් ලබා දෙනවා නම් ඔබතුමා මේ අවස්ථාවේ ඉන්නයි වැවිල් කර්මන්ත මහතුමා හරහා ඒක විශේෂ අවධානය ඔබතුමාගේ යොමු කරනවා ජනාධිපතිතුමාත් ඉන්න හින්දා
එමතුමා කතා කරන්න
විශේෂයෙන්ම අප කියාගෙන ආවේ මේ තේ රබර් පොල් කියන මේ ආයත් මේම වර්ග තුන වැවිලි ශේක්තියෙන් තුන අපේ රටේ ප්‍රධාන ආදායම් බවට පහුගිය කාලේ පත්ලා තිබේ. ඒක අපි කවුරුත් කියන්නේ නැහැ කියන්නත් බෑ කාටවත්. වසර ගණනාවක් තුල එම දේවල් තමයි අපේ රටේ ආර්ථික ශක්තිමත් කලේ. හැබැයි පසුව අපේ රට මැද පෙරදිගට යන්න ගියාට පස්සේ මැද පෙරදිග ගෘහ සේවිකාවන් වශයෙන් අපි යන්න ගියාට පස්සේ මේ සම්බන්ධයෙන් තිබ්බ අවධානය යොමු වෙලා පැත්තකට ගිහිල්ලා අද එම කර්මාන්ත කඩාගෙන වැඩි තත්ත්වයක් පැත්තලා තියෙනවා. මේක මොන රජය ආවත් කවුරු කතා කරත් අපි ඇත්ත කතා කරන්න. හේතුව තේ රබර් පොල් කියන මෙම ආයත මෙම නිෂ්පාදන අපේ රටේ වැඩි වෙන්නත් අපනෙන් අඩු වෙන්නත් හේතුව මොකද්ද? අපි හොයා බලන්න ඕනේ මේක. අද ඒක නිසා තමයි මම හිතන්නේ වැවිලි කර්මාන්ත අමාත්‍යතුමා හැටියට එතුමා අද මම හිතන්නේ තත්ත්ව පාලනයක් ඇති කරලා මේ අගේ වැඩි කර අගේ එකතු කරමින් මේ ගුණාත්මක භාවයක් වැඩි කරලා නව නිෂ්පාදන ලෝකයට හඳුන්වා දීම වැඩි පිටක් අපි ආරම්භ කරන්න කියලා කටයුතු කරලා තියෙනවා. මේ තුලින් තමයි මම හිතන්නේ අපිට දේශීය නිෂ්පාදන ශක්තිමත් කරලා ලෝකෙට මේ නිෂ්පාදන හඳුන්වලා දෙන්න පුළුවන් වෙන්නේ. හේතුව අද කෙන්‍යාව ගත්තාම වියට්නාමය ගත්තාම අද ඒ රටවල්
අද තමන්ගේ අපිටත් ඉස්සර අපිටත් පස්සේ මේ ශේක්ෂණ රාවි තේශේක්ෂණ රාවි පස්සේ ඉන්දුනීසියාව රාවි පස්සේ වියට්නාමයාව පස්සේ නමුත් අද ඒ කට්ටිය මේ ලෝකේ අපේරට අභිභව ඉස්සරහ කියලා තියෙනවා එහෙමනම් මොකද්ද මේක රහස මේක රහස තමයි ඔවුන් ගුණාත්මක භාවයෙන් යුතු නව නිෂ්පාදන ලෝකෙට හඳුන් වෙලා දිලා තියෙනවා මෙන්න මේ රට අපේ රට කවදාකවත් මේ තත්ත්වයට ගන්න බැරි නම් අපේ රටේ කවදාකවත් මේ තුන ගැන හැම අයවැයකම අපි කතා කරයි හැම අයවැයකම අපි යම්කිසි දෙයක් වෙන් කරයි මුදලක් වෙන් කරයි හැබැයි මේ ශේක්ෂණ හැමදාම මේ ස්ථානේ පවතිනවා ඒ නිසා මම වගේ කීමකින් කියනවා අපේ මං හිතන සාලින්ද දිසාලයක ඇමතුමා එතුමා වැවිලි පොල්කන් මහත්මයා එතුමා වැසෙන් ඉන්නකොට එතුමා වතු ව්‍යාපෘති ගිනාවා මේ පොල්කන් මහත්මයා ශක්තිමත් කරන්න කාටවත් නැහැ කියන්න බෑ ඒ නිසා අපි විශ්වාස කරනවා මේ ශේක්ෂණ අපේ පුස්තු කුමාර කරු ඇමතුමා එතුමා ගිනාවා මේක ඉතාලම කප්පෘක වගේ කප්පෘක කප් මේ දිවිසබිය වගේ දේවල් සිසු වැඩසටහන් ගිනාවා කවුරුත් කළා මම හිතන්නේ මේ ආයතන තුන ශක්තිමත් කරනවා මේ ආයතන තුනේ නිෂ්පාදන අගේ වැඩි කරලා ලෝකෙට අපි අඳුන් වලා දෙන්න ඕන මෙන්න මේ ඉලක්කය තමයි අපි සපුරා ගන්න ඕනේ අද මේම කර ගරු අතිගරු ජනාධිපතිවත් ඉන්න වෙලාවේ මේ කතා කරන්න ඕන අපි ගරු ඇමතුමා විශේෂ වශයෙන් අතිගරු ජනාධිපතිනි මේ වෙලාවේ අපි රටවල් 1000 රටවල් 54ක් අපි 1700ක් ගණන්ලා මේ රටේ පළමුණ වතාවට තේපොල් රබර් කියන මේ නිෂ්පාදන තුන සම්බන්ධයෙන් පෙදස්සල පවත්වන කටයුතු කරලා තියෙනවා අද අපි ලෝකයේ තියෙන නිෂ්පාදන ලංකාවේ තේ සම්බන්ධ තියෙන නිෂ්පාදන 70යි හැබැයි ලංකාවේ ලෝකයේ තියෙන තේ සම්බන්ධ නිෂ්පාදන 75ක් විතර තියෙනවා පොල් සම්බන්ධව තියෙනවා අපි දන්නවා රබර් කියන තුසිය භාණ්ඩයක් අපි ප්‍රාථමික භාණ්ඩ වශයෙන් තමයි අපි රබර් අපි අපිනේ කරන්නේ හැබැයි අපි රබර් කාර්මික භාණ්ඩේ පාඩු පත් කළ අපිනේ කරොත් තමයි ලෝකෙ මේක මිලදී ගන්නෙ එනිසා අපි විශ්වාස කරනවා මෙන්න මේ භාණ්ඩ තුනට යම්කිසි වටිනාකමක් දෙනවනම් අපි නිෂ්පාදනය කරා වගා කරා එහෙම නැත්නම් නිෂ්පාදන අඩු වුණා කියලා කතා කරවලා නැහැ අපි මෙව්වට යන්න ඕන නම් අපි මෙව්වා වටිනාකම එකතු කළා අගේ මත වටිනාකම එකතු කළා මේ භාණ්ඩ ලෝකෙ නව නිෂ්පාදන අපි හඳුන් වෙලා දෙන්න ඕන ඒක අපි නවත්තන්න බෑ ඒ වගේම පැවිලිකන් මාත් අතිකල් ජනාධිපතිතුමාගේ අවස්ථාවේදී මම එක දෙයක් කියන්න ඕන අතිකල් ජනාධිපතිතුමනි මුර්ගා කන්ද ජලාශි ව්‍යාපෘති යටතේ අද ලක්ගලාසනේ මගේ මාතෘ දිස්ත්‍රික් ඉඳ වෙන්නේ අපි 2011දී අනුපෞල් හිට 300ක් මේමෙකට 2012 2016 දොළොස්වෙනි මාසේ 2015 11 මාසේ 10 වෙනකොට ඒ අනුපාත තුන් ඉස්පාක් ඉන්නවා ඒ සම්බන්ධයෙන් 116ක වන්දයක් ලබා දෙන්න දීම සඳහා මහවැලි අමාත්‍යංශයට කටයුතු කරලා තිනවා ඒ සම්බන්ධයෙන් මම ඔබතුමාට විශේෂ ස්තුතිය පුද කරනවා ඒ වගේම මැණික් කර්මන් සම්බන්ධයෙන් මිතුරුවා මේකෝ යදෙන වැඩ පිළිලක් අද මාතෘ දිස්ත්‍රික්කේ ක්‍රියාත්මක වෙන මේක අද කතා කළේ කියලා 5000ක් ඉන්න 10000ක් ඉන්න බැකවලින් නඩත්තු වෙන මේක සම්පූර්ණ බොරුවක් මේ බැකෝ අපි මන්ද වසන්තල් විහාරයේ ගරු ඇමතුමත් එක්ක මම කතා කළා මේක සාමාන්‍ය ජනතාවට සහනයක් ලබා දෙලා පතල් ගැනීම
ගරු ඇමතුමා අවසන් කරන්න
මේ ලග්ගලාසින් නැති කරන්න කියලා ඔබතුමගෙන් මම ඉල්ලා සිටිනවා හේතුව මේක ව්‍යාපාරිකෙන් 4 දෙනෙක් එක්ක හවිලා බැකෝ 40ක් දාලා මේක කරන ව්‍යාපෘතියක් යන්නේ ඒ නිසා මම හිතනවා මේකට එක එක පැත්තෙන් එක එක කෝණයෙන් පෙන්නනවා මේක අසන්න මිනිසුන් අසන්න වෙනවා කියලා හැබැයි ඒක සත්‍ය කතාවක් ඒක නෙමෙයි සම්පූර්ණ බොරු කතාවක් ව්‍යාපාරික කීප දෙනෙක් අද දේශපාලකයන් අල්ලලා ඒකටින මුදල් දීලා මේ පණිවිඩය රටේ පණිඩක් වලට පත් කරන්න කටයුතු කරනවා ඒ නිසා මම හිතනවා
මේ ගැඹුරු වල
සම්පූර්ණ පතල් ඇත්තේ නැහැ ඒ පතලක මම හිතන්නේ වැඩිම තියෙන්නේ අඩි 20යි නැත්නම් අඩි 15යි මේවයි අහිංසක කම් කරුවන්ට මේක රස්සට කියලා තිනවා ඒ නිසා මම හිතනවා ඔබතුමා මේක මේ විමසුමක් දෙන්න කියලා මම ඉල්ලා හිටිනවා ඒ වගේම අද වතුමල තියෙන ලයින් කාමර සඳහා කොච්චර සතක ඉදමක් ලබා දෙන්න අපි ගලුව සැවිලි කර්මන්ත ඇමතුමත් දිගම්බර ඇමතුමත් කටයුතු කරලා තිනවා ඒ සම්බන්ධයෙන් මම හිතට ප්‍රතිශේක්තේ ලයින් කාමර සංකල්ප අයින් කළා නිවාස සංකල්පයක් ඉදිකිරීම සඳහා කටයුතු කරන බවත් පොරොන් දෙමින් අද මම හිතනවා මේ අවස්ථාව ලබා දීම පිළිබඳව මගේ සතුට නැවතත් ප්‍රකාශ කිරීම මම නියදිනවා
ස්තුතියි ගරු සනත් නිශාන්ත මන්තුමා
මුලස්සන රුඩ මන්තුතුමනි විශේෂයෙන්ම දවසේ අදහස් ප්‍රකාශ කරන්න මට විනාඩි 9ක කාලයක් වෙන් කර දීම පිළිබඳව ඔබතුමාට ස්තුතිය පුද කරනවා. මම හිතන්නේ අපේ රටේ නිදහස ලැබිලා අවුරුදු 68ක් සම්පූර්ණ වෙන වෙලාවේ 1931 කෘෂිකර්ම ඇමතිවරයා හැට ඩී.එස්. සේනානායක මහත්තයා 1946 වෙනකන් 1946 ඉඳලා 1952 වෙනකන් අපේ ඩල්ලි සේනානායක මහත්තයා ඒ වගේම අවසානයේ 2010 අවුරුද්දේ මහින්දයාපා අපේ අමාත්‍යතුමා ඒ වගේම 2015 වෙනකොට අපේ දුමින්ද සේනානායක ඇමතිතුමා වෙනකන් මම හිතලා අපේ දුමින්ද සේනානායක කෘෂිකර්ම අමාත්‍යවරයා ධූරේ දරන්නේ මම තොරතුරු හොයාගත්ත හැටියට මේ රටේ 23 වෙනි කෘෂිකර්ම අමාත්‍යවරයා හැටියට 23 වෙනි කෘෂිකර්ම අමාත්‍යවරයා හැටියට ඔබතුමා මේ රට බාරගද්දී රටේ කෘෂිකර්මාන්තේ බාරගද්දී ඔබ අපි හෘද සාක්ෂිය තියෙන මිනිස්සු හැටියට අපි ආපස්සට හැරිලා බලන්නට ඕන මේ රටේ ගොවියගේ පැත්තෙන් මේ ඉතිහාසයේ පුරාවට හිටපු අපි ඔබ තමුන්නාන්සල අපි හැමෝම මේ ගොවියගේ පැත්තෙන් බලලා ගොවියගේ අනාගතය සුරක්ෂිත කරලා තියනවාද කියලා. ප්‍රධාන වශයෙන් අපේ රටේ මම දකින ප්‍රධානම ගැටලුවක් තමයි අපේ රටේ ජාතික ප්‍රතිපත්තියක අවශ්‍යතාවය අපේ රටේ දැඩි අවශ්‍යතාවයක් තියෙනවා. අපිට අල්ලපු රට වෙච්ච ඉන්දියාවේ මොන නායකයා මොන ආකාරයෙන් වෙනස් වුණත් රට පාලනය කරත් ඒ නායකයාගේ නායකයට රටේ ජාතික ප්‍රතිපත්තිය වෙනස් කරන්න පුළුවන් කමක් නැහැ. හැබැයි අවාසනාවකට අපේ රටේ ඉතිහාසයේ පුරාවට සිද්ධ වෙලා තියෙන්නේ එක ඇමතිවරයෙක්ගෙන් අනිත් ඇමතිවරයා බාරගත්තට පස්සේ පසුගිය ඇමතිවරයා විවේචනය කරන එක මිසක් මේ රටේ ගොවියගේ අනාගතයේ සුරක්ෂිත කරපෙක නෙමෙයි කියන කාරණය මතක් කරන්න ඕන. මට මතකයි 1994 දී අපි තරුණයෝ හැටියට අපි දේශපාලනය ආරම්භ කරන කාලේ අපේ දිස්ත්‍රික්කවල නවගත්තේක මානමඩුව මහකුමුක්කඩල වගේ ප්‍රදේශවල ගත්තාම ඒ ගම්වල ගොවියන්ට තිබිච්ච ප්‍රධාන ගැටලුව තමුන්ගේ බයිසිකලේ ටයර් එක දාගන්න. තමුන්ගේ බයිසිකලේ පැඩල් එක දාගන්න සල්ලි නැතුව ඒ අහිංසක ගොවියෝ ලෑලි කෑල්ලේ හතරැස් කොටුව කපලා හිල විදලා මේ කතිර කපලා තමයි එදා ගොවියා බයිසිකලේ පැද්දේ. හැබැයි අපි දැක්කා මහින්ද චින්තන වැඩපිළිවෙල තුළ ඒ වගේම ඊට පෙර තිබිච්ච චන්ද්‍රිකා බණ්ඩාරනායක කුමාරතුංග මැතිනියගේ කාලය තුළ මේ ගොවියගේ පැත්තර යම්කිසි සහනයක් ලබලා දීලා අර ගොවියෝ වහබොන යුගය අවසාන වෙනවා, වීතික විගුණ ගන්න බැරි යුගය අවසාන වෙනවා, වීවලට ස්ථිර මිලක් ලැබෙනවා, පොණ සහනාධාරය ලැබෙනවා. මෙන්න මේ නිසාම මගේ පුද්ගලික අත්දැකීමක් මම බෙදා ගන්නම්. නවගත්තේගම ප්‍රදේශයේ අර පුංචි පොල්ලතු කඩේක නතර කරලා අපි ප්ලේන්ටියක් විබී ඉන්නකොට දවසක එනවා වයසක තාත්තා කෙනෙක් අවුරුදු 65ක් 70ක් වෙච්ච ඇඟ බොහොම ශක්තිමත් පිරිපුන් තාත්තා කෙනෙක් උඩුකය නිර්වත්ව සරම කෙටියට ඇඳලා උදැල්ල කරේ දාගෙන ඩිස්කවරි මෝටර්සයිකලෙක. මේක ඇත්තරම මට මම මගේ හදවත ගත්ත දර්ශනයක් නිසා මගේ දුරකතරේ මම ඡායාරූපයක් ගත්තා. ඔය එතනින් පස්සේ මේ තාත්තගෙත් එක්ක සාකච්ඡා කරා. තාත්තා ඔයා මොනවද කරන්නේ මොකක්ද විස්තරය කියලා සමහර විට මේ තාත්තගේ දරුවා රාජ්‍ය සේවකයෙක් වෙන්න පුළුවන්කම තියෙනවා. එහෙමනම් රාජ්‍ය සේවකයාගේ එහෙම නැත්නම් ව්‍යාපාරිකයාගේ බයිසිකලේ තාත්තා පදිනවා වෙන්න පුළුවන්කම තියෙනවා. හැබැයි අපි තොරතුරු හොයලා බලද්දි මේ තාත්තා ඇත්තරම අක්කර 15ක කුමරු හිමියෙක්. ඔහුට හොඳ අස්වැන්නක් ලැබිලා පෝර සහනාධාරය ලැබිලා ඔහු මේ අස්වැන්නෙන් මෝටර්සයිකල් ඩිස්කවරි මෝටර්සයිකල් විතරක් නෙමෙයි කුබෝට ට්‍රැක්ටරයකුත් ගෙවන්න අරගෙන තමයි ඒ කන්නේ තිබුණේ. හැබැයි අද කනගාටුවෙන් වුණත් කියන්නට ඕන නැවත වතාවක් පෝර සහනාධාරය දෙනවයි කියලා මේ රුපියල් 7 වලට මේක සීමා කරලා නැවත වතාවක් අපේ ගොවියව අර පරණ පුට් සයිකලෙට එහෙම නැත්තම් පැඩල් එක දාගන්න බැරි ගොවියා නිර්මාණය වෙමින් යනවාද කියන කාරණය පිළිබඳව අපේ හෘද සාක්ෂිය කතා කරනවා. ඒ වගේම අපි මේ අයවැය පුරාම ගත්තහම මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි අපි බැලුවා මේ අයවැය කොයි පැත්තරද ගෙනියන්න යන්නේ කියලා. මේ රට කෘෂි කාර්මික රටක් හැටියට ඉස්සරහට ගෙනියන්න යනවද, එහෙම නැත්නම් කාර්මික රටක් හැටියට ඉස්සරහට ගෙනියන්න යනවද, එහෙම නැත්නම් සංචාරක කර්මාන්තයේ ඉදිරියට යන රටක් වඩපත් කරන්න යනවද, දීවර කර්මාන්තයේ වැඩි දියුණු වෙන රටක් බවට පත් කරන්න යනවද? මේ අයවැය ඇස්සේ අපිට පේන්නේ නැහැ මේ රට කොහෙටද තල්ලු කරන්න යන්නේ, කොයි පැත්තරද යන්නේ කියලා අපිට පේන්නේ නැහැ. හරියටම අර නූල කැඩිච්ච සරුංගලයක් වගේ කොහෙට ගිහිල්ලා වැටෙයිද කියලා හිතා ගන්න බැරි පරිසරයක් තමයි මේ අයවැය ලේඛනය තුල තියෙන්නේ. ඒ නිසා කෘෂිකර්ම අමාත්‍යතුමනි, ඔබතුමා අපි පෞද්ගලිකව ආදරය කරපු පෞද්ගලිකව දන්න අඳුරන අමාත්‍යවරයෙක්, ඔබතුමා ගොවි ප්‍රදේශයකින් රජ රටින් ආපු අමාත්‍යවරයෙක්, ඔබතුමාගේ කාලෙවත් මම ඔබතුමාට පුංචි යෝජනාවක් කරා. මම වයඹ පළාතේ කෘෂිකර්ම අමාත්‍යවරය හැටියට ඉන්න කාලේ මම පුංචි වැඩපිළිවෙලක් හැදුවා. ඒ තමයි වයඹ පළාත අපි ජයවර්ධනපුර විශ්වවිද්‍යාලයේ සහයෝගයත් අරගෙන පළාතෙම තියෙන බිම් කොටස් ටික චන්ද්‍රිකා ඡායාරූපගත කරලා ඒ GIS කියන නවීන තාක්ෂණ ක්‍රමවේදය පාවිච්චි කරලා මේ සෑම බිං අඟලක්ම වගා කරන වැඩපිළිවෙල එදා අපේ කෘෂිකාර උපදේශකවරු 273 දෙනෙක් හිටියා. මේ කෘෂිකාර උපදේශකවරු 273 දෙනා හරහා මේ තොරතුරු ජාලයක් ඒකරාශී කරලා රටට ජාතික අවශ්‍යතාවය කොච්චරද උදාහරණයක් විදිහට ගත්තාම රටේ අවුමිරිස් නිෂ්පාදනය ගත්තාම හැමදාම අවුමිරිස් වල මිල එක කාලයකට රුපියල් 30ට 40ට 50ට ගිහිල්ලා ගොවියා කඩා වැටෙනවා. තව කාලයකට රුපියල් 1000ට 1500ට ගිහිල්ලා පාරිභෝගිකය විනාශ වෙනවා.
මේකට ගරු මන්තුමා විනාඩි දෙකක් තියෙනවා.
මේකට ඇත්තටම අපි වග කියන්නට ඕන. අපි කෘෂිකර්ම අමාත්‍යාංශයේ අමාත්‍යවරයා හැටියට අපි මේ සඳහා නායකත්වය දෙන්න ඕන. නිවැරදි වැඩපිළිවෙලකට යන්නට ඒ නවීන තාක්ෂණයත් එක්ක යන්නට. හැබැයි අපිට අද දකින්නට තියෙන්නේ අපේ එක පැත්තකින් ගොවියගේ පොහොර සහනාධාරයේ කපල ගමන් අනෙක් පැත්තෙන් අපිට අහන්න දකින්න ලැබෙනවා මේ කෝටි ගණන් වියදම් කරලා මේ අමාත්‍යාංශයට ගොඩනැගිලි ගන්නවලු උපාලි ජයසිංහ මහත්තයා අයිති කියලා කියන ඒ කෝටි ගණනක් වියදම් කරලා ගත්ත ගොඩනැගිල්ල නිකන් තියාගෙන සල්ලි ගෙවනවලු මේ අපරාධයක් කියලා විගණනයේ හරහා අපිට මේ තොරතුරු ලැබෙන්න තියෙනවා. ඒ නිසා මේකේ මිනිස්සු කතා වෙනවා අපි පිළිගන්නේ නැහැ. මිනිස්සු කතා වෙනවා ඔබතුමාගේ ඥාතියෙකුටයි ඉඩමක් තමයි මේ මිලදී අරගෙන තියෙන්නේ. ඒ නිසා බර්ටි පේමලා දිසානායක ඇමතුමා කියන අපි ආදරය කරපු ඉතාමත්ම කීර්තිමත් ඉතිහාසයක් තියෙන නායකයෙක්. ඒ නිසා එතුමාගේ ගෞරවයත් ආරක්ෂා කරමින් මේ රටට වැඩක් කරන කෘෂිකර්ම අමාත්‍යවරයෙක් හැටියට ඔබතුමා මෙය නිවැරදි කරයි කියන ඉලක්කය තුල ඉඳගෙන මේ රටට සුබපතමින් මා නිහඬනා ස්තුතියි.
ස්තුතියි. Honorable Dr. S. Sivamogan. Order. Mulasunata Ananda Kumarasiri Mantuma.
அவையை நடத்தும் தலைவர் அவர்களே, மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சு உருவாக்கப்பட்டது ஒட்டுமொத்த நாட்டின் அபிவிருத்திக்காக என்பதுதான் பொதுவான ஒரு கொள்கை. ஆனால் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை செயல்படும் விதம் உண்மையில் அரசியல் ஜாப்புக்கு உட்பட்டதா என்பது ஒரு கேள்விக்குரியே. மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் செயல்பாட்டின் கீழ் வர்த்தமானி பிரசுரம் மூலம் விடுவிக்கப்படும் பிரதேசங்களில் அவர்களின் தான்தோன்றித்தனமான செயல்பாடுகளே காணப்படுகின்றன. 13வது திருத்தத்தின் கீழ் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்குரிய காணிகளின் உரித்து முதலமைச்சருக்குரியது. முதலமைச்சரே அங்கு காணி அமைச்சராவார். எனவே மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை வடகிழக்கில் அபிவிருத்தி நடவடிக்கைகளில் இறங்கும் பொழுது உரிய மாகாண சபைகளின் ஆதரவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மகாவலி அபிவிருத்திக்குரிய காணிகளை வழங்கும் போது முதலமைச்சர்களின் சிபார்சுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலமைச்சர் உரிய மாகாணத்துக்குரிய காணி அமைச்சராக உள்ள போது மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையானது தான்தோன்றித்தனமாக செயல்படுவது சரியா என்பதை இந்த அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஆனால் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை சிங்கள மக்களுக்குரியதாகவே செயல்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. தமிழ் முஸ்லீம் மக்களை புறக்கணிக்கிறது என்பது எனது குற்றச்சாட்டு. வடகிழக்கு பிரதேசங்களில் சிங்கள குடியேற்றங்களை செய்வதற்கான ஒரு இரகசிய நிகழ்ச்சி நிரலுக்குரியது இந்த மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை என மக்களால் கருதப்படுகிறது. அமைச்சரவை பத்திரங்கள் மூலம் தங்களது சிங்கள குடியேற்றங்களை நிறுவுவதற்காகவே இந்த மகாவலி அபிவிருத்தி அமைச்சு பயன்படுத்தப்படுகிறது. இந்த மகாவலி நீரே வராத பிரதேசங்கள் மகாவலி அபிவிருத்தி பிரதேசங்களுக்குள் உள்வாங்கப்பட்டு அவர்கள் செய்யும் செயல்பாடுகள் நியாயமானதாக இருக்கவில்லை. கொக்குளாய் பிரதேசத்தில் இந்த மகாவலி வலயத்தின் எல் வலயம் என்ற ஒரு அபிவிருத்தி செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டது. முன்னைய ஜனாதிபதி அந்த பிரதேசத்தில் உள்ள தமிழர்களின் பூர்வீக காணிகளை அபகரித்து அவற்றை சிங்கள குடியேற்றங்களுக்கு செயல்படுத்தினார்கள். அண்மையில் நான் வெளியோயா மாவட்ட அபிவிருத்திக்குழு டிசிசிக்கு சென்ற பொழுது அங்கு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. முல்லைத்தீவில் வாழ்ந்த 55 சிங்கள பூர்வீக குடிகளுக்கு கூட அவர் அந்த காணிகளை வழங்கவில்லை. அனைத்தையும் எடுத்து குடியேற்றத்துக்காக வரவழைக்கப்பட்ட சிங்கள மக்களுக்கு வழங்கியதாக குற்றம் சாட்டி இருந்தார்கள். எனவே இந்த விடயத்தில் முல்லை மாவட்டம் பாதிக்கப்பட்டு நின்றது. வர்த்தமானி அறிவித்தல் விடுவிக்கும் மகாவலி அபிவிருத்தி சபையானது 13வது திருத்தத்தின் கீழ் ஊடுருவல் செய்கின்றது. இன்னொரு விடயம், அங்கு நான் சென்ற பொழுது அறிந்த ஒரு விடயம், குரோனிக் கிட்னி டிசீஸ், இது ஒரு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட டிசி வருத்தம். இந்த நோயாளர்கள் 340 பேர் அங்கு அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள். இந்த 340 பேர்களுக்கும் 5 லட்சங்கள் ரூபாய் வரை ஒவ்வொருவருக்கும் உதவுதொகை இந்த அரசு வழங்குகிறது. அதே நேரம் இதே குரோனிக் கிட்னி டிசீஸில் பாதிக்கப்பட்ட ஏனைய மாவட்டங்களில் உள்ளவர்களுக்கு எந்தவித நிதியுதவிகளும் வழங்கப்படவில்லை. அவர்களில் டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நிலையில் உள்ள நோயாளர்களுக்கு கூட மாதாந்தம் 2000 ரூபாய் உதவுதொகை தான் வழங்கப்படுகிறது. எனவே இப்படியான நிதி உள்ளூட்டங்களை அங்கு மகாவலி அபிவிருத்தி என்ற போர்வையில் அங்கு செய்வது ஜார். அந்த பணம் எந்த அமைச்சிலிருந்து அங்கு செல்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. முத்தையங்கட்டு குளமானது எமது மக்களின் விவசாயத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு குளம். இந்த குளம் அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளது, நல்ல விடயம். அதில் 2 அடி தண்ணீர் கூடுதலாக தேக்கும் பலம் கிடைத்துள்ளது. ஆனால் அதன் வாய்க்கால் பிரதேசங்கள் புனரமைப்பு செய்வதற்காக 1000 மில்லியன் ரூபாய்கள் தேவைப்படுகிறது. எனவே இந்த வரவு செலவு திட்டத்திலோ அல்லது விவசாய அபிவிருத்தி அமைச்சோ இந்த விடயத்தில் முன்னின்று இந்த வாய்க்கால்கள் புனரமைப்பை செய்ய முன்வர வேண்டும் என நான் கேட்டு நிற்கின்றேன். அரசியல் ஜாப்பு மாற்றங்கள் அதிகாரங்களை பாய்ந்து கொள்வதற்கு உதவக்கூடும் அல்லது உதவும் என காட்ட உதவக்கூடும். ஆனால் எமது இனப்பிரச்சனைக்கு இது தீர்வாக அமையப்போவதில்லை. 13வது திருத்தத்தின் மூலம் நாம் கண்டுகொண்டது என்ன? மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை ஊடுருவல் செய்து 13வது திருத்தத்தை செயலிழக்க செய்ய முடியுமெனின் 13வது திருத்தம் எதற்கு? ரஜீவ்காந்தி ஜெயவர்த்தன ஒப்பந்தம் தான் எதற்கு? தமிழர்களுக்கான அதிகார பரவலாக்களில் 13+ என்னும் பேச்சு தான் எதற்கு? அரசியல் ஜாப்பு மாற்ற இடைக்கால அறிக்கை வெளியிட்ட பொழுது பலர் தமிழர்களுக்கு தனி நாடு வழங்கப்பட்டு விட்டதாக கூக்குரல் இடுகிறார்கள். அவர்களின் நோக்கம் தமிழர்களுக்கு சிறிய அதிகார பரவலாக்கலும் கிடைத்துவிடக்கூடாது என்பதே. இனப்பிரச்சனை என்பது வேறு, அதிகார பரவலாக்கம் என்பது வேறு. தமிழர்கள் சுய கௌரவத்துடன் சுய பாதுகாப்புடன் தமது வடகிழக்கு இணைந்த பூர்வீக பிரதேசத்தில் வாழக்கூடிய ஒரு தீர்வு உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை. இந்த நாட்டில் இன்னும் யுத்தம் முடிவுக்கு வரவில்லை. ஆயுதங்களை விடுதலை புலிகள் மௌனிக்க செய்ததால் இந்த நாடு இன்று ஆயுத யுத்தத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. சிங்கள மக்கள் சுதந்திரமாக வாழும் சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2009 உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தபோதும் தொடர்ந்தும் தமிழர்கள் முஸ்லீம்கள் மீதான அடக்குமுறைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இவை ராஜபக்ச அரசில் அதிகப்படியாக இருந்த போதும் நல்லாட்சி அரசின் பெயரிலும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. 2009 யுத்த முடிவில் மக்களை மீள குடியேற விடாது செட்டிக்குளம் வதை முகாமில் அடைத்து வைத்து முள்வேலி கம்பிகளுக்குள் சித்திரவதைகள் செய்தது முன்னே அரசு. விசாரணை என்ற பெயரில் காணாமல் செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர்? அடைக்கப்பட்ட முகாம்களில் பாலியல் சித்திரவதை செய்யப்பட்ட தமிழ் பெண்கள் எத்தனை பேர்? மனிதமான சிகிச்சைகள் மறைக்கப்பட்டு மரணித்தவர்கள் எத்தனை பேர்? ஒரு தொகை பேர் சரணடைந்த பின், அதுவும் ஒரு ஃபாதரின் முன்னிலையில் சரணடைந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சிறுவர்கள் உட்பட ஒரு தொகையினர் காணாமல் போயினர். அவர்களுக்கான பதில்தான் என்ன? உளவியல் ரீதியில் பாதிக்கப்பட்டு மரணித்த உறவுகள் எத்தனை பேர்? யுத்தம் முடிவடைந்தும் சிங்கள தேசம் எக்காலமிட்டு தமிழினம் மேல் மேற்கொண்ட பாதக செயல்கள் யுத்த காலத்தில் இருந்ததை விட பல மடங்கு அதிகமானது யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் என்பதுதான் உண்மை. அதற்கு தலைமையேற்பு நடத்தி முடித்தது முன்னே அரசு. முஸ்லீம்கள் மீது தர்கா நகரிலே காட்டு தர்பாரில் ஈடுபட்டார் ஞானசார தேரர். முஸ்லீம் சகோதரர்கள் பள்ளிவாசல் முன் தமது முஸ்லீம் பெண்களின் மானத்தை காப்பாற்ற முற்பட்டு நெஞ்சிலே துப்பாக்கியால் சுடப்பட்டு மடிந்தனர். பகிரங்கமாக துப்பாக்கிகள் பாவிக்கப்பட்ட போதும், முஸ்லீம் மக்களின் சொத்துக்கள் சூறையாடப்பட்ட போதும் ராஜபக்ச அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? துப்பாக்கி எப்படி இந்த துறவிகளின் கைகளுக்கு சென்றது? இவையெல்லாம் கண்டுபிடிக்க திராணியற்ற அரசுகளுக்கு எதற்கு அரசாட்சி? பௌத்த மதம் புனிதமானது. பௌத்த கௌதம புத்தர் அமைதி, சமாதானம், அன்புக்குரியவர். பஞ்சசீல கொள்கைகளை பரப்பியதால் அசோக சக்கரவர்த்தியின் சக்கரவர்த்தியையே ஆட்கொண்டவர். இந்த பௌத்த துறவிகள் எப்படி துறவி பெயர் சூட்டினார்கள்? துறவி உடைய தரித்தார்கள். மட்டக்களப்பிலே ஒரு துறவி தனது காவியுடைய தூக்கி செருகி கட்டிக்கொண்டு பெண் போலீசாரை தாக்க முற்படுகிறார். அங்கு ஒரு அதிகாரி நிற்கின்றார், போலீசாரை தாக்க முற்படுகிறார். ஒரு நிர்வாகியை தாக்குகிறார். அரசு அதிகாரிகள் மீது தூஷணம் கொட்டுகிறார். இந்த நல்லாட்சி அரசும் என்ன செய்கிறது? நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டதை ஒழிய நடவடிக்கை எடுத்ததா என்றால் அது இல்லை. இதற்கு மேலும் இந்த பௌத்த துறவிகளுக்கு கிழக்கு மாநிலத்தில் இருக்க தகுதி உண்டா என்பது என்னுடைய கேள்வி. எனவே தொடர்ந்தும் இந்த மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாக எமது மக்களின் காணிகளை அபகரிப்பின் நிகழ்ச்சி நிரல்கள் இடைநிறுத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
Thank you. Honorable Velukumar, you have 11 minutes.
கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய பெருந்தோட்ட கைத்தொழில், விவசாய மற்றும் மாவெளி அபிவிருத்தி தொடர்பான பாதீட்டு விவாதத்திலே கலந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இலங்கையினுடைய பெருந்தோட்ட துறை தொடர்பாக ஒரு முக்கியமான காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். குறிப்பாக பெருந்தோட்டத்துறையானது ஒரு சர்ச்சைக்குரிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு பல காரணங்கள் இங்கே முன்வைக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. குறிப்பாக இலங்கையினுடைய பொருளாதாரத்திலே அல்லது எமது நாட்டை அடையாளப்படுத்துகின்ற போது அதற்கான அடையாளமாக நன்மதிப்பாக சிலோன் டீ என்பது இருந்திருக்கின்றது. நாட்டினது பொருளாதாரத்தினது முதுகெலும்பாக இந்த நாட்டிலே பல தசாப்த காலங்களானது இந்த பெருந்தோட்டத்துறை கை கொடுத்து வந்திருக்கின்றது. ஆனால் கடந்த காலங்களிலே சுதந்திரம் அடைந்த பிறகு வந்த தலைமைத்துவங்களானது இந்த பெருந்தோட்ட தொடர்பாக கொண்டிருந்த கொள்கை அல்லது இந்த பெருந்தோட்ட தொடர்பாக ஒரு சரியான கொள்கையை வகுத்து அதனை நடைமுறைப்படுத்தாததன் காரணமாக இன்று சர்ச்சைக்குரிய ஒரு துறையாக அல்லது நலிவடைந்த ஒரு துறையாக, பாரிய ஒரு பிரச்சினைக்குரிய துறையாக இது மாறியிருக்கின்றது. கடந்த காலம் முழுவதும் வரவு செலவு திட்டங்களை எடுத்து பார்க்கின்ற போது கடந்த காலம் முழுவதும் ஒரு தசாப்த காலத்தினுள் ஒவ்வொரு வரவு செலவு திட்ட உரையிலும் ஒரு பந்தி இந்த பெருந்தோட்டத்துறை தொடர்பாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே கடந்த 2010-11 தொடக்கம் நாங்கள் தொடர்ந்து பார்த்தால் முன்மொழிவாக சொல்லப்படுவது இந்த பெருந்தோட்டத்துறையிலே இருக்கின்ற பிராந்திய கம்பெனிகளானது பயிரிடப்படாமல் இருக்கின்ற நிலங்களை மீள பயிரிட வேண்டும் என்ற முன்மொழிவு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. 2011 இருக்கின்றது, 12 இருக்கின்றது, 13 இருக்கின்றது, தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு சில வருடங்களில் காலக்கேடு விதிக்கப்பட்டிருக்கின்றது. 2013 முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் இறுதி காலக்கேடாக 6 மாதம் வழங்குகின்றோம். அதற்குள் பயிரிடப்படாத நிலங்கள், ஒழுங்கு முறையாக கம்பெனிகள் பயன்படுத்தாத நிலையிலே அவற்றுக்கு மாற்று நடவடிக்கை
எடுக்கப்படும் என்ற காலக்கேடு விடுத்து முன்மொழிவு செய்யப்படுகின்றது. அவை 2015 2016 ஆண்டு தற்போது நடைமுறையில் இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தின் போதும் இந்த தோட்டங்களினது பயன்பாட்டினை அதனது விளைச்சலினை அதிகரிப்பதற்குரிய முன்மொழிவுகளானது காணப்படுகின்றது. ஆனால் இந்த முன்மொழிவுகள் எவையும் ஆக்கப்பூர்வமாக அந்த கம்பெனிகளின் மீது சுமத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதனை வருத்தத்தோடு இங்கு தெரிவிக்க வேண்டும். அவை இம்முறையும் இந்த தோட்டங்களை மீள அவற்றினது பயன்பாட்டை உயர்த்துவதற்காக அந்த தோட்டங்களினது அளவினை 5000 ஏக்கர்களுக்கு ஒரு கம்பெனிக்கு மட்டுப்படுத்துவது என்ற முன்மொழிவு காணப்படுகின்றது. அவை இந்த முன்மொழிவு எந்த அடிப்படையிலே நடைமுறைப்படுத்தப்பட போகின்றது என்ற கேள்வி இருக்கின்றது. உண்மையிலேயே தற்போது இருக்கின்ற பெருந்தோட்ட கைத்தொழில்துறை அமைச்சர் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நன்மதிப்பு பெற்ற மறைந்த தலைவர் காமினி திசாநாயக்க அவர்கள் ஒரு காலகட்டத்திலே இந்த துறையிலே அமைச்சராக இருந்திருக்கின்றார். அவருடைய புதல்வர் இன்று இந்த துறையிலே அமைச்சராக இருக்கின்றார். அதுவும் பெருந்தோட்டத்துறைக்கு முக்கியமான நுவரெலியா மாவட்டத்தை சேர்ந்தவர். அவை அந்த தோட்டத்துறை தொடர்பாக நன்கு பரிச்சயமுடையவர். அவை இந்த 5000 ஏக்கர்களாக மட்டுப்படுத்துவது என்பது குல் இந்த செயற்திட்டம் இந்த முன்மொழிவு எந்த அடிப்படையிலே நடைமுறைப்படுத்தப்பட போகின்றது. அவை அதற்கு மேலதிகமாக இருக்கக்கூடிய எஞ்சிய நிலங்களானது என்ன அடிப்படையிலே கையாளப்பட போகின்றது என்ற கேள்விகள் எழுகின்றது. எந்த வகையிலோ
மே 5000 யோஜனாவ தவம மே நிச்சித வசியம் கிரியாத்மக கிரீமட்ட வட பிரிவலக் நே ஏக அதஹசக் பமனை
ஸ்தூதி
மெனிசா அப்பி 25000 ஹெக்டார் 25000 சமாகமகட திபெனவனாங் ஏக 5000 பஹகட கேடிமட ஏக அதஹசக் பமனை நமுத் நிச்சித வசியம் கிரியா கிரீமட்ட தவம வட பிரிவலக் நே
தரு அமதிதுமனி தென் காலே எலம்பிலா தியன்னே பிரதிபத்தியக் வசியம் மே சேஸ்திரே அப்படி ரக கண்ணட்டு ஓடனா பிரதிபத்திமய தீரணையாக கண்ட காலையை தான் எலம்பிலா தியன்னே மே 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 அயவய மே அயவய எதிரிபத்கிரியமேதி சாம அவஸ்தாவகம மே வத்து சேஸ்திரே பிரதிசம்ஸ்கரணே கிரியம பிலிபந்தவ அதாஸ் யோஜனா எதிரிபத் கரல தியனுவா ஏனாட்ட ஏ யோஜனா திகின் திகட்டம கிரியாத்மக விழான ஏ ஏ நிசா மே எதிரிபத் கரல தியன தென் அவஸ்தாவ எலம்பிலா தியன்னே அப்படி மே வத்து சேஸ்திரே நவ ගොඩනගන්නට අලුත් ක්‍රමයකට අපි ඉදිරිපත් වෙන්නේ අවශ්‍යතාවය ලැබිලා තියෙනවා. ආවේ අන්ද ஒரு புதிய கட்டமைப்புக்குள் வரவேண்டிய தேவை இருக்கின்றது. அவ்வாறு இருந்தாலும் அந்த கட்டமைப்பு எந்த அடிப்படையிலே செய்யப்படுகின்றது என்பது நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இந்த தோட்டத்துறையை பாதுகாத்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாத்து கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாத்து கொண்டு மிக கவனமாக முன்னகர்த்த வேண்டியிருக்கின்றது. இங்கே குறிப்பாக ஒன்றை எடுத்து கூற வேண்டும். கடந்த கால ஜனாதிபதி தேர்தலிலும் சரி பொது தேர்தலிலும் சரி இந்த தோட்ட மக்களுக்கு 7% காணியை பெற்றுக் கொடுப்போம் என்ற உறுதி மீண்டும் மீண்டும் வழங்கப்பட்டது. மீண்டும் இந்த வரவு செலவு திட்டத்திலும் லயத்தில் இருக்கக்கூடிய சகல குடும்பங்களுக்கும் அந்த 7% தெளிவான உறுதியுடன் வழங்கப்படும் என்ற முன்மொழிவு காணப்படுகின்றது. ஏன் நான் கேட்க விரும்புகின்றேன், ஏன் இந்த 7% காணி வழங்குகின்ற விடயத்தை ஒரு இழுத்தடிப்பாக வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? ஒரு அரசியல் ஸ்லோகனாக வைத்துக் கொண்டு எந்த தேர்தலை எடுத்தாலும் லயத்தை ஒழிப்போம், 7% காணியை வழங்குவோம் என்ற ஒரு ஸ்லோகனாக அது முன்னெடுக்கப்படுகின்றது. ஆனால் அதற்கு திட்டவட்டமான ஒரு சரியான சட்ட ரீதியான அடிப்படை ஏற்படுத்தப்படாமல் இருக்கின்றது. அவை தயவு செய்து இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களே இந்த முன்மொழிவினை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற முன்மொழிவினை
7% will definitely be given.
Yeah, thank you very much. அவே அமைச்சரினுடைய அந்த அந்த விடையளிப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த கம்பெனிகள் இந்த துறையிலே ஒரு வகையான பலாத்காரத்தை செய்கின்ற போக்கினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த இந்த கூட்டு ஒப்பந்த வேளையிலே இது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த துறையை கட்டியெழுப்புவதிலே தொழிலாளர்களை ஒரு நல்ல நிலையில் தொழிலாளர்களை வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு அவர்கள் பொருளாதார ரீதியாக போசக்கடைய வேண்டும். அவை அந்த போசாக் அடைவதற்குரிய அவர்களுடைய கூலி கொடுப்பனவுகள் அந்த தொழில் ரீதியான முன்னேற்றம் காணப்படுதல் வேண்டும். ஆனால் இந்த கம்பெனிகளானது மீண்டும் மீண்டும் அந்த தொழிலாளர்களை முடக்கக்கூடிய நிபந்தனைகளை முன்வைத்திருக்கின்றது. இந்த செய்யப்பட்டிருக்கின்ற கடந்த ஒப்பந்தத்திலும் ஏற்பட்டிருக்கின்ற உண்மையான அந்த கூலி அதிகரிப்பினை இந்த மக்கள் பெற்றுக்கொள்ள முடியாத பல நிபந்தனைகள் அங்கு உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அவை ஒப்பந்தம் நிறைவடைந்து 2-3 வார காலம் ஆகின்ற போதே மக்கள் மீண்டும் வீதிக்கு வர வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அவை கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த நாட்டினுடைய தலைமை தாங்கக்கூடிய தலைவர்கள் இந்த சமூகத்தினுடைய உண்மையான அடித்தள பிரச்சனையை உணர்ந்து இதற்கான தீர்வினை முன்வைப்பதற்கு முன்வர வேண்டும்.
இன்னும்
சில வருடங்கள் ஆகின்ற போது இந்த பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சிலே பெருந்தோட்டம் என்ற ஒரு அடையாளம் இல்லாது போற ஒரு நிலைமைக்கு வந்து சேருகின்ற நிலைமையை அடைய வேண்டியிருக்கும். ஆகவே நாங்கள் இந்த துறையிலே இருக்கக்கூடிய தொழிலாளர்களினுடைய நலனை இந்த கம்பெனிகளில் இருந்து பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு காணப்படுகின்றது. இப்போது இருக்கின்ற அந்த நிபந்தனைகளை சரியான முறையிலே கம்பெனிகள் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான அழுத்தங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அதே போல இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்குரிய பொது வசதிகளுக்கான இடஒதுக்கீடுகள், குறிப்பாக தற்போது ஒரு சர்ச்சை எழுப்பப்பட்டிருக்கின்றது இந்த பாடசாலைகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற 2 ஏக்கர் காணி தொடர்பாக, அதையும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன். குறிப்பாக உங்களுடைய காலப்பகுதியிலே இந்த துறையானது ஒரு உறுதியான துறையாக கட்டி எழுப்பப்பட்டு அடுத்து வருகின்ற காலத்திலே இந்த மக்கள் இந்த நாட்டினுடைய இந்த மண்ணை இந்த நாட்டினுடைய நாட்டை நேசிக்கின்ற சமூகமாக மாறுவதற்குரிய அடித்தளம் இடப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள், அதே போல வியாழேந்திரன் அவர்கள் போன்றோர் எங்களுடைய இந்த சமூக பிரச்சனையை எடுத்து முன்வைத்தமைக்கும், அதனை எடுத்து முன்வைக்க எனக்கு நேரத்தை தந்து உதவியமைக்கும் இந்த இடத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, அது மட்டுமல்லாமல் கடந்த 100 நாள் வேலை திட்டத்திலே கௌரவ லக்ஷ்மண் கிரியல்லா அவர்கள் இந்த அமைச்சை பொறுப்பேற்றிருந்த போது JADB SPC போன்ற நிறுவனங்களிலே இருந்த பல்வேறு EPF ETF கொடுப்பனவு நிலுவைகளை நிவர்த்தி செய்து தந்தமையையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி அவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
Thank you. கரு மயந்த திசாநாயக மந்திரிமா, ஒவ்வொருமார வினாடி துணை
மீது
3 minutes.
கரு சபாபத்துமணி, 1978 மகே பியா கரு காமி சாநாயக மத்துமாகே நாயகத்துவம் ஆரம்ப கரப்பு கட்னம் மகாவலி வியாபாரே பசுவ மே அவருதே அயவயங் முருகா கந்த உமாவய யானுவே வனி வியாபுத்தி வல்ட முதல் வெங்கல்ல தியனோ ஏகன பிரதமேம மம அப்பே அதிகார ஜனாதிபதிமாட்டத் ஏவகேம அகமத்துமாட்டத் ஏவகேம முதல் அமத்துமாட்டத் மகே ஸ்தூதிய மகே பிரணாமே புத கர்ணோ கரு சபாபத்துமணி மம கெமதி மே கெட்டி காலியத்துல மே சபாவர் இதிரிபாத் கராண்ட அப்பே பலாபுரத்துவ விசேஷம் மகாவலி கலாபுல ஜீவத்தின ஜனதாவ அது தேவனி சக துங்கனி பரம்பராவட அவிலத்தியனோ ஏ ஜனதா பலாபுருத்வினோ மகாவலிய ஹரஹா வாரி மார்கே ஹரஹா யாம் கிசி அநாகத்தியாக் மம் பிரார்த்தனா கண்ணோ அதிகாரு ஜனாதிபத்துமாட்ட மகாவலி அமைத்தியுரைய ஹட்டியட்ட ஏ மகாவலி கலாப்பல ஜீவத்வன ஜனதாவகே அதிஷ்டான சக பலாபுருத் விட்டுவேண்ட வெடகிரியமே சக்திய தைரிய லபேவா கியலா மம் பிரார்த்தனா கண்ணோ ஏவகேம மே அவஸ்தாவ மம் பிரயோஜனாத் கருகாண்ணோ லோகே அநாகத்திய தியா பாலன கொட்ட விசேஷம் ஜல சம்பத் தியா பாலன கொட்ட ஜலே தமை அநாகத்தே வட்டினாம சம்பத் பாவட பார்த்துவேன் முத்துமணி குவல்ட வெடிய ஜலேங் தியன பிரயோஜனாத்திய சா பானிய சா ஜனதாவட பாவச்சி கிராம் புலங் ஜலே பிலி பந்தவ மே சபாவட மங் இதிரி பாத் கண்ணோ ஏகே ஏகே வட்டினா காம ஏம கியமிங் மீட்டடி மன் தீர்கோ கதாகரான் பலாபுருத்தின் காலிய கெட்டினிசாத் மகே சம்பூர்ண கதாவ சபாகத கிரீமட உபத்துமாகே அனுமதிய லபாதின் கியல இல்லா சிட்டிமிங் மே அவஸ்தா லபாதுன்னாட மகே ஸ்தூத்திய
பூமி ஸ்தூதி கரு காமின் ஜாக்கிர பெற அமைத்துமா உபத்துமாறு வினாடி ஹதராய்
திரத்திர வினாடி தியாக துரா தீனோ அதரை துபாகத்த வினாடியாய்
கருசபாபு
மகிதரா கதா கண்ண உங்க அத்திபுராத் අපි එකක් මම මේ මෙතෙන්ට පැමිණියෙත් පාර්ලිමේන්තුවේ තීරිකර සභාවක බලවත් ලෙස තිරිසර කමිටුවක් කරුණියෝජ්‍ය කතානායකතුමාගේ ප්‍රධානත්වයෙන් තිරිසර සමාජයේ දිනු කිරීම එක්සත් ජාතීන්ගේ අපේ ජනතුමා පරිසර ගොස් 2015 එතුමා අත්සන් කළ ඒ ගිවිසුම තුළ අද ලංකාවත් ලෝකයේත් එක්ක අපි එකට යන්න වෙලා තියෙනවා. අපිට මේ පරිසරය විනාශ කරන මේ සමාජයක අපිට අද අපිට යෑමට බැරි තත්ත්වයක් වෙලා තියෙනවා. අපිට නෙමෙයි ලෝකෙටම ඩොනල්ඩ් ට්‍රම්ප් අනාගත ජනාධිපතිතුමා ඉස්සෙල්ලා එතුමා මැතිවරණ වල කතා කළේ මේ පරිසර එක්සත් ජාතීන්ගේ 17 STG ගෝල්ස් කියන එක නෙමෙයි මට උනා පොලේ තියෙන සම්පත් ඔක්කොම ගන්න කියලා. මම අද උදේ දැක්කා STG එතුමා CNN නිවුස් වල කියනවා ඇමරිකාවේ ලොකු විපර්යාස දේශගුණික තුල එතුමාත් පිළි අරගෙන ලෝකේ හා රටවල් අතර තියෙන මේ දේශ විපර්යාසෙට මුහුණ දෙන්න අපි එකට වැඩ කරන්න ඕන කියන එක. ඒ නිසා අපි ඔක්කොම මියන ගමනේ විශේෂයෙන් මේ කටයුතු වලදී ජනතුමා ප්‍රමුඛතාව කරන් තිරිසර ලෝකයක ඇති කරන අද පළවෙනි විශේෂයෙන් කතා කරන්නේ මොකද? ඊයේ එතුමා සමාලෝචනයක් කළා. එතුමා පැමිණලා එතුමාගේ අමාත්‍යාංශයේ තියෙන මහවැලි පාරිසරික එළවාරි වාරි මාර්ග වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුව ඇතුළු මගේ යට තියෙන අමාත්‍යාංශ ඔක්කොම මන්ත්‍රීවරු ගෙන්වලා මගේ දැන් ප්‍රශ්න උගක් අපි විසඳුවා. අපි සාකච්ඡා කෙරුවා. ඒ කමිටු දාලා ඒවට විසඳන ඉඩ දුන්නා. ඒ නිසා ඒකේ මේ කඩුත්තු බොහොම සාර්ථක වැඩපිළිවෙලක් ඒ ජනතුමා කළා. ඒ නිසා මම බොහොම සතුටු වෙනවා. මොකද එතනදී ජනතුමා ප්‍රතිඥා දීලා තියෙනවා එක්සත් ජාතීන් ගිවිසුම අත්සන් කරලා මේ ලංකාවේ තියෙන භූමියේ කැලෑ කියන එක 127ක් 28 තියෙන එක 32කට නගවන්න. එන මේ නගවන එකට අපි කවුරු සහය දෙන්න ඕන? වන විනාශයක් කරන නෙමේ පාර දෙපස හිටවන්න ඕන. පාසලේ භූමියේ තමන්ගේ ඉඩම් වල වවන්න ඕන. එහෙම නැත්නම් අපි විනාශයකට අපි මුහුණ දෙනවා. ඒ නිසා ඉතාමත් වැදගත් ඒ අපි යන වැඩපිළිවෙල තුල කරන්න. ඊළඟට විශේෂයෙන් මම කියන්න ඕන මේ තිබෙන තත්ත්වය තුල අපි කවුරුත් එක්කාසු වෙලා මේ රටේ තියෙන මේ මහා දෑව සංවර්ධනය මම මේක දකින්නේ 1970 න් පස්සේ පැහැදිලි ලෝක ජාතින් මම එක්සත් මම තිරසර හැමති විදියට වණිජ ඊළඟට ගියා මම ජිනියෝල්ට ගියා සයිටිස් සමුළුවට 2019 සයිටිස් සමුළුව ලංකාවට එනවා 5000ක සමාජික රට ජා පිරිසක් විදේශික නායකයෝ රටවල 187කින් එන ඒ තැනකත් ඔවුන් කිව්වේ නියෝග ගියා මම එක්සත් ජාතින් ගියා සස්ටේනබල් කොන්ෆරන්ස් එකට කිව්වේ ඔබේ රටට ඔබේ නායකයාට ජනාධිපතිට ඔක්කොම නායකයෝ එක්කාසු වුණා. ඒ අය කිව්වා ඉස්සෙල්ලා හිටපු ජනාධිපති කාලේ කවුරුවත් ආවේ නැහැ. අයි මම මොකද හේතුව කියලා. ඒත් කිව්වේ මොකද්ද? ඔබේ රටේ ප්‍රධාන නායක දෙන්නා අග්‍රමාත්‍යමා එක්ක ජනතුමා ප්‍රබල පක්ෂ දෙකයකට වැඩ කරන ආකාරය දිහා බලලා අපි සහය දෙනවා, අපි අගය කරනවා. අන්න එතනයි මේක අවශ්‍යතාවය උනේ. ඒ නිසා අද ඒ සයිරිස් සමුළුවත් මට ආවා වගේම අද අපිට පුළුවන් වෙලා තියෙනවා අපි ලෝකේ මේ රට විවිධ ක්ෂේත්‍රවල ජලය ටික පොළව ගහකොළ වායුගෝලය මේ සෑම දෙයකම අද අමාත්‍යාංශ මේ තුනක් කතා ගන්න. පැවිලි අමාත්‍යාංශය තියෙනවා, වාරි මාර්ග අමාත්‍යාංශය තියෙනවා, ජනාධිපති දෙන ඒ විවිධ ක්ෂේත්‍ර ආයතන ඔක්කොම රාශියම තියෙනවා. මේ තුලම ඔක්කොම කරනවා. වාරි මාර්ගයේදී මම විශේෂ වාරි මාර්ගය තුමාට ඊයේ මම කිව්වේ ගව් ගැඹුරු කිරීම හොඳා. ගැඹුරු කිරීමේදී ප්‍රේසම් එන්නවා. මොකද මම මහවැලි වාරි මාර්ගය හැමතිලාවෙත් කමිටුවක් අදලා ගෙරුවේ වැවක තියෙනවා අපි මඩ රොල්ලක් තියෙනවා උඩ. මේ මඩ රොල්ල තමයි පායන කාලේ පුපුරනවා, වැහි වෙලාට ඒක කොන්ක්‍රීට් වගේ හැදෙනවා. එහෙනම් මේ වැව 1000 කණක් ආයේ ගැඹුරු කරන යනවා. වාරි මාර්ග දෙපාර්තමේන්තුව මහවැලි දෙපාර්තමේන්තුවට කියන්නේ මම කරුණා කරලා ඒලේ මම චක්‍රලේඛනක් හැදුවා. අර උඩ රොල්ල අඩියක් විතර ගොඩ ගහන්න වෙනම උඩ ගොඩ ගහලා යටදින වෙලිතට්ටු වලට අරගෙන ආපහු සමතලා කරන්න. එහෙම නොකරුවොත් මොකද වෙන්නේ? පරම්පරා ගානක් ආපු අර කොන්ක්‍රීට් වගේ සබා ධර්මය දුන ඒ පස් ටික ඉවත් කෙරුවොත් වතුර ටික ඔක්කොම පොළොයට යනවා වැලි තට්ටුවෙන්. මේ නිසා පරිසරය කියන්නේ හිතකාමී එකයි. අපේ ලෝක ඉතිහාසයේ කොහෙත් නැති උරුමයක් තියෙන තැනක බහු සංකල්පයක් සංස්කෘතියක් අවුරුදු 2000ක මෙන්න මේක අරස කරගන්න මහවැලියත් එන්න ඕන, නිලධාරිත් බලා ගන්නවා, වාරි මාර්ගයේ වන රක්ෂණ වනසන් වනජීවි
මගේ වැට දෙන මගේ අමාත්‍ය ශිෂ්ට
මෙතුමායි කාලේ අවසන් නැහැ
ගරු මෙතුමා. ඒ නිසා මේ කඩු කැම දෙයක් කිරීමේදී මේ අමතුවා වාරි වර්ගතුවා කරනවා කියලා කිව්වා. වාරි වර්ගතුවා කියන්නේ ඒ නිසා මේ කාලේ ප්‍රශ්නයක් මම දන්නවා. පවී ව්‍යවස්ථාවේ එන බොහොම ස්තුතියි. මෙන්න මේ කඩුත් වලදී අපි ඔක්කොම නිලධාරි සෑම කෙනෙක් කැපෙන්න ඕන. ආණ්ඩුපක්ෂ විපස්සයක් කියලා නැහැ. ජාතික ප්‍රශ්නයකදී අපි කවුරුත් මතක තියාගන්න තව විනාඩිය ඉවරයි. එතකොට මොකද්ද අපි හිතනවා සංවර්ධනයක් කරනවා කියලා. ආපදාවට යන වියදම් බලන්න, භූමිකම්පාවල ජල ගැලීම් සබාධර්මය දඩුවම් කරනවා. අපිට විශාල බිලියන් ගණක් යනවා. එහෙනම් මේ සංවර්ධනය කියන එක පරිසරය එක්ක අපි නොගියොත් පරිසරය අපිට දඩුවම් කරනවා. ඒක මතක තියාගන්න. කඳුරට විනාශ වෙලා යාවි, ජලාශ විනාශ වෙයිවි. ඒ නිසා පරිසරය අර්ශක නැනෙමින් මම මේ අවස්ථාවේ අපි යුතුකම් දේශපාලක විදිහට කර යුතුයි කියලා මම කියනවා.
කොහොමද සිදු කරන්නේ තුමා?